அறிவோம் அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. சுவாமி வித்யாரண்யர் அருளிய ஒரு அருமையான நூலிலே துவைத விவேகம் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நம்ம கடந்த வகுப்புகள் மூலமாக 28 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அதில் 28வது ஸ்லோகத்தில் வந்து சில ஆழமான உண்மைகளை புரிய வச்சார். அதாவது மனம் வந்து எப்படி இயங்குகிறது, மனதினுடைய வெளிப்பாடு தான் இந்த பிரபஞ்சமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி அறிகின்ற அறிபடு பொருளுக்கு ஆதாரமாக ஒரு அறிவும் இருக்குது. அறிவு இல்லாமல் மனசனால் நேரடியாக இதெல்லாம் அறிந்து கொள்ள முடியாது. கடைசியாக நம்ம அப்படி தான் பார்த்தோம். அதாவது மனசு தான் எல்லாமே உருவாக்கிக்குது. இது பேனா, இது பென்சில், இது புத்தகம் அப்படிங்கிறது மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் மூலமாக இந்த உலகமாக மாறிடுது. அப்போ நம்ம எப்போ கேட்டாலும் இது பேனாங்கிறோம், இது பென்சில்ங்கிறோம், இது புத்தகம்ங்கிறோம், அதை மாற்றி சொல்கிறது கிடையாது. அது புத்தியில் நம்முடைய சித்தத்தில் சேகரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இந்த உலகம் என்பது நம்முடைய மனதில தான் விரியுது. ஆனால் அதே சமயம் இது பேனா, இது பென்சில் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கும்போது நமக்கு எப்படி தெரியுது, அதை எது அறிகிறதோ அதுதான் அறிவு, ஆத்மா, பிரம்மம். அது உள்ளிருந்து அறிந்து கொள்வது தான் இங்கே எல்லாம் அறியும் விஷயமாக இருக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய உண்மையை இப்போ அத்வைத வேதாந்தத்தில் வித்யாரண்யர் நமக்கு நிரூபணம் செஞ்சுட்டே வரார் இந்த ஸ்லோகத்தில். இப்போ அடுத்தது 29 சொல்லுவார், அதையும் பார்த்துடலாம். மாதுர் மானாபி நிஸ்பத்திகி நிஸ்பன்னம் மேயம் ஏத்தி தத்து மேயா பிசங்கதம் தச்ச மேயாபத்வம் பிரபத்தியதே. இங்கே வந்து மாதுர் மானாபி நிஸ்பத்தி அப்படின்னா அறிபவன் அறிவு அப்படிங்கிற விஷயம். அறிபவன் அறிவு, அறியப்படும் பொருள் எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, திருப்பதி இருக்கு இல்லையா, அதை இப்படி பிரித்து சொல்கிறாரு. அந்த அறிபவன் அறிவு அபிநிஷ்பத்தின்னா உருவாகுது. எப்படி அறியப்படும் பொருள் மூலமாக இது இது இன்னது என்று அறிந்து கொண்டு வெளிப்படுகிறது. அப்போ அறிபவனிடமிருந்து அறிவு உருவாகிறது. அந்த அறிவு அந்த பொருளுடன் இணைகிறது. அதனால் அந்த பொருள் இதுதான் என்று அந்த பொருளை பற்றிய ஒரு வடிவத்தை இந்த மனமானது எடுத்துக்கொள்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம். அது இங்கே சொல்கிறாரு. ஏன்னா இப்போது அறிபவன் அறிவு, அறியப்படும் பொருள் அப்படிங்கிற மூன்று விஷயங்கள் வந்து நம்ம ஏற்கனவே திரிபுட்டியில் பார்த்தோம். அதை தான் இங்கே சொல்கிறாரு. இதில் வந்து கொஞ்சம் வார்த்தைகளை சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறாரு, அவ்வளோதான். அதாவது நம்ம தமிழ் அறிவு, அறிபவன், அறியப்படும் பொருள்ங்கிறது மாதிரி இங்கு மாது மானம் அபிநிசியந்தி அல்லது மேயம். அதாவது மாது மானம் மேயம் அப்படின்னா அறிபவன் அறிவு, அறியப்படும் பொருள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் சான்ஸ்கிரிட்ல சொல்லப்படுற விஷயம். அப்போ மாது மானம் மேயம் அப்படிங்கிற மூன்று விஷயங்கள் தான் இங்க அறிவு, அறிபவன், அறியப்படும் பொருள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமா நம்ம எடுத்துக்கணும். அப்ப இந்த இடத்துல மனசு வந்து ஒரு விருத்தி விஷயங்களை உண்டு பண்ணுது. அப்படி உண்டு பண்ண உடனே இது பேனா, இது பென்சில் அப்படின்னு ஒரு விஷயத்தை உண்டு பண்ண உடனே அந்த மனதுக்கான அந்த புரிதல் எப்படி கிடைச்சிது? பேனா அப்படின்ன உடனே அது எப்படி புத்தியினால இது பேனா, இது பென்சில் உடனே புத்தியினால இது பென்சில் அப்படின்னு பகுத்து பிரித்து பார்க்கின்ற அந்த திறன் வந்து மனதுக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, அது அதிஷ்டானமாக இருக்கின்ற அறிவு ஆத்மாவிடமிருந்து தான் வந்திருக்க முடியும். ஏன்னா தானா மனதுக்கு வந்து சுய அறிவு கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம பாடமெல்லாம் வந்து ரொம்ப இன்டெப்தா வேதாந்த சாஸ்திரங்களுக்குள்ள போயிட்டு இருக்கிறதுல நம்ம பல விஷயங்களை எடுத்து பகிர்ந்துக்கிறோம். அதாவது சமயங்கள் எப்படி பலவாறாக இருக்குதோ அது மாதிரி மதங்களும் பலவாறாக இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். அது வந்து நியாயம், வைசேசிகம், அப்புறம் சாங்கியம் அப்படி நிறைய மதங்களும் தோன்றியது. அதுல புத்த மதமும் தோன்றியது, அப்புறம் சமண மதங்கள் தோன்றியன. அது மாதிரி நிறைய மதங்கள் வந்து பாரத தேசத்தில் வந்தது. அதில் பல ஞானிகளும் வந்தார்கள். ஒவ்வொருத்தரும் அவரவருடைய கண்ணோட்டத்தில் இந்த உலகத்தை ஆராய்ந்தார்கள். அவரவர்கள் கருத்துக்களை சமுதாயத்துக்கு கொடுத்தார்கள். அது மக்களிடத்திலே போய் சேர்ந்தது, அதற்கான ஃபாலோவர்ஸ் வந்தார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தில் எல்லா தரமான மக்களும் இருக்கத்தான் செய்வாங்க. இப்போ ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இதுதான் எல்லாத்தையோட சிறப்பு அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலான மனிதர்கள் இல்லை. அது நம்ம நடைமுறையில் எல்லா விஷயங்களையும் அப்படி தான் நம்ம இருப்போம். இப்போது ஒரு சினிமா நடிகன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது விஜயகாந்த் நடிக்கலாம், அஜித் நடிக்கலாம், விஜய் நடிக்கலாம், கமல்ஹாசன் நடிக்கலாம், ஆனால் எல்லாரும் நடிகர்கள் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை பிடிக்கும். ஒருத்தருக்கு இவர் எனக்கு பிடிக்கல, அவர் தான் நல்லா நடிக்கிறாருன்னு ஒருத்தர் சொல்லுவார். ஒருத்தர் இல்லை இல்லை இவர் தான் நல்லா நடிக்கிறாரோ அவர் சரியில்லைம்பாரு. அப்போ இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கலாம், எல்லாரும் நடிகர்கள் தான், எல்லாரும் நடிப்பு நல்லா தான் நடிக்கிறாங்க, அவங்கவுங்க கேரக்டர் அவங்க வந்து அழகாக சினிமாவில் கொடுத்த ரோலை செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனாலும் பார்க்குறவனுடைய பார்வையில் இவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு அபிமானம் வைக்கிறான். அவர் என்னென்ன ரோல் எடுத்து நடித்தாலும் அது சூப்பருங்கிறான். ஆனால் இன்னொருத்தர் வந்து அவர் இதை விட சிறப்பான ரோல் எடுத்து செஞ்சாலும் அது இவருக்கு கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும், அவருக்கு கொடுத்து படம் சொதப்பிடுச்சு அப்படின்ட்டு இவனா ஒரு மைண்ட் செட்டில் இந்த கதாநாயகனுடைய அபிமான ரசிகனாக இருக்கிறதுனால அந்த கதாநாயகனை இவனால் ஏற்றுக்க முடியல. இது நடைமுறையில் எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது நம்ம பார்க்குறோம. இன்றைக்கும் இருக்கும், அன்றைக்கும் இருந்தது, எல்லா காலங்கள்லையும் இருக்கும். அது எப்படி இருந்ததுன்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு சினிமா நடிகனை வச்சு சொன்னேன். அன்றைக்கு மதங்கள், சாஸ்திரங்கள், தேவதைகள் இப்படிங்கிற அபிமானம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். அதனால் எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு ஒருத்தன் அடமா நிற்பான், ஒருத்தன் அது பிடிச்சிருக்குன்னு ஒருத்தன் அடமா நிற்பான். இவன் இதுதான் உயர்ந்ததும்பா, அவன் இல்லைல்ல அதுதான் உயர்ந்ததும்பா. இப்படி தான் எல்லோருமே இப்படி இருமைகளில் ஏகப்பட்ட பேர் சிக்கிக்கிட்டு இருந்த ஒரு காலம். ஆனால் இந்த மாதிரி இருமைகள் தாறுமாறாக போய்கிட்டு இருந்ததை தான் நம்முடைய அத்வைத வேதாந்தம் வந்து தடுக்குது. ஏன்னா இப்போது எத்தனையோ நம்ம விஷயங்கள் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தாலும், இப்போ நம்ம பர்டிகுலராக அத்வைத வேதாந்தம் ஏன் எடுத்து படிக்கணும்? இப்போ வேறு எத்தனையோ சாஸ்திரங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து படிக்கலாம்ல அப்படின்னா, அதுக்கு தான் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன படைக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளோ விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், எல்லாத்துலேயும் ஒன்று இதுதான் உயர்ந்தது, இது எல்லாமே எடுத்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுதானே அப்புறம் எல்லாத்துக்கும் டாப் மோஸ்ட் விஷயம் அதுதானே. அப்போ அப்படி தான் இங்கே அத்வைத வேதாந்தம் இருக்குது. ஏன் நம்ம வந்து அத்வைத வேதாந்தத்தை மட்டும் ஆழமாக எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா, மற்ற எல்லாமே இருமைகளுக்குள்ளே இருக்கும், வேறு வேறு கருத்துக்களை மாற்றி மாற்றி முரண்பாடாக சொல்லும், ஆனால் எல்லாம் ஒன்று என்று அந்த இருப்பின் இடத்துல ஒப்புவிக்காது. எந்த மதங்களும் சமயங்களும் அவர்கள் கருத்துக்களை மக்களிடத்தில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி மக்களிடத்தில் சொல்லிக்கிட்டு போகிற விஷயங்களை இப்போது அந்த காலத்திலிருந்தே ஒவ்வொருத்தரும் கையாண்டுக்கிட்டு இருக்காங்க, நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி நிறைய ஃபாலோவர்ஸ் வந்தாங்க, அவங்களும் அவங்க மொழியில் நூல்களை எழுதுனாங்க. அது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. அதுக்கான எழுத்தாளர்களும் எடுத்து சொல்பவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம மைண்டை பற்றி பேசுகிறோம், அத்வைத வேதாந்தத்தில் நம்ம மனசை பற்றி பேசுகிறோம். இப்போ மனசை பற்றி சமீப காலத்தில் வந்ததில் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஓஷோ பேசியிருக்காரு, ஓஷோ இருக்காரு, அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி ஜேகே அப்படின்னு சொல்லி ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டை பற்றி நிறைய பேசுவாங்க. ஆனால் இப்போ இவங்க எப்படிங்க அந்த மைண்டை பற்றி பேசுனாங்க, இவங்க எங்கேருந்து விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு டாபிக் எடுத்துக்குவாங்க, ஒரு லீடரை எடுத்துக்குவாங்க. அதாவது யாருமே வந்து இங்கே சொந்த கருத்து சொல்ல முடியாது, ஏற்கனவே எல்லாம் சொல்லப்பட்டது தான். இப்போ நான் ஒரு வேதாந்த சாஸ்திரத்தை எடுத்து உங்களுக்கு விளக்கிட்டு இருக்கிறேன்னா, நான் என்ன என் சொந்த கருத்தை எடுத்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நான் வந்து ஏதோ கதை விட்டுட்டு இருக்கேனா? இல்லை, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வேதத்தை எடுத்து அது சமஸ்கிருத மொழியில் இருக்குங்க, அதை நான் உங்களுக்கு எளிமையான தமிழ் மொழியில் சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் தமிழாக்கம் பண்ணி அந்த நூலுக்குன்னு விளக்க உரைகளை இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம், தமிழ் மொழி தாய்மொழியாக இருக்கிறதுனால நமக்கு இதில் கொடுத்தா நல்லா புரியும் அப்படிங்கிறதுனால நாம் அந்த வேத விஷயங்களை எடுத்து நம்ம தாய்மொழியிலேயே படித்து நம்ம அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்கிறோம். அப்போ இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்குறோம் இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறது. அப்போ இது மாதிரி நிறைய எழுத்தாளர்கள், இப்போ ஜேகே இருக்காரு, ஓஷோ இருக்காருன்னா, இவங்கெல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட புத்த மதத்தினுடைய டாப்பிக்கை நிறைய எடுத்துக்குவாங்க. இப்போ ஓஷோவுடைய டாபிக் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய புத்த மதத்திலிருந்து எடுத்து எடுத்து பேசுவார், நிறைய கதைகள் கொடுப்பார் புத்த மதத்திலிருந்து. ஜே கிருஷ்ணமூர்த்தி அதுதான் பேசுவார். அது எப்படிங்கிறத நம்ம பின்னாடி போகிறோம். இப்போ இதே வித்யாரண்யருடைய டாப்பிக்கை வந்து நான் இந்த அத்வைத வேதாந்தத்துக்குள்ளே போகும்போது பின்னாடி சொல்ல வருவார். அப்போ நான் அதை விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது அப்படியே தொடருவோம். இப்போ எப்படி நம்ம அதெல்லாம் போகிறோம், ஏன்னா நம்மளது வந்து மிகப்பெரிய ரிசர்ச். அதாவது அத்வைதத்துக்கு மேலே ஒன்று இல்லைங்கிறத நம்ம ஏன் ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று மட்டும்தான் இருக்க முடியும், இரண்டாவதாக ஒரு பொருள் இருந்தால் அது உண்மையாக இருக்காது. அதாவது அதுல பேதமை இருக்கும். நீ வேறு நான் வேறுங்கிற அந்த இருமைத்தன்மை இருக்கும். அந்த இருமைத்தன்மையில பொறாமை, போட்டி அல்லது உயர்வு தாழ்வு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குன்னா, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ரிதமோ அல்லது ஒரு இயற்கையோ இப்படி படைச்சிருக்க முடியாது. அதாவது இப்போ இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நீங்க நான் ரெண்டு பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுடைய மனப்பான்மை ஒரு மாதிரி இருக்கு, என்னுடைய மனப்பான்மை ஒரு மாதிரி இருக்கு. நம்ம ரெண்டு பேருமே மேட்ச் ஆக மாட்டோம் நிறைய விஷயங்கள்ல. இப்ப நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க ஒன்னு சொல்லுவீங்க. அப்ப என்னுடைய கருத்துக்கு முரண்பாடா உங்களுடைய கருத்து, உங்களுடைய கருத்துக்கு முரண்பாடா என்னுடைய கருத்து. அப்ப எனக்கு தெரிஞ்ச ஞானத்தின் படி நான் என்ன சொல்லுவேன், இல்லைங்க நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க, இதுதான் கரெக்ட்னு நான் எடுத்து சொல்லுவேன். இல்ல இல்ல நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் தான் இது சரின்னு நீங்க உங்க கருத்து எடுத்துக்கிட்ட தெரிய பார்ப்பீங்க. அப்ப இப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி விஷயங்களை மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு ஒரு ஆர்குமெண்ட்ல தான் போகுமே தவிர யாரும் ஏத்துக்கிற பக்குவத்துக்கு வரமாட்டோம். அப்ப என்ன காரணம், இரண்டு இருந்தால் அப்படித்தான், ஒன்னு இருந்தா அதுக்கு போட்டியோ பொறாமையோ எதிர்ப்போ எதுவுமே இருக்காது தானே. ஆனா ரெண்டு இருந்தா நிச்சயமா என்னது பெருசா ஒன்னது பெருசா பார்த்தலாம் ரெண்டுல ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே வரத்தான் செய்யும். அது நம்ம உலக விஷயமாக இருக்கட்டும் அல்லது ஆன்மீக விஷயமாக இருக்கட்டும், இல்லை எனி டாபிக் எடுத்துக்கிட்டாலும் அதுல வந்து நம்ம நிச்சயமா ஆர்கியூ பண்ணுவோம். இதுதான் மனோபாவம், மனிதர்களுடைய இயல்பு, மனசே இப்படிதான் இருக்கு. அதனால நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் அத்வைத சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இங்கு ஒன்னே ஒன்று இருப்பு மாத்திரம் இருக்கு, அந்த இருப்பின் அதிஷ்டானத்துல இங்க எல்லாம் இருப்பது போல தெரிகிறது, ஆனால் உண்மையில் இது எதுவும் படைக்கப்படவே இல்லை. அதுதான் அஜாதவாதம். அஜாதவாதம்ங்கிற ஒரு டாபிக் நான் ஏற்கனவே எடுத்து உங்ககிட்ட பேசியிருக்கேன். அப்போ உங்களால நான் ஏத்துக்கவே முடியல, அது என்னங்க படைக்கப்படவே இல்லைன்னா நான் எல்லாம் இருக்கிறேனே, நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனே, நீங்க என்னங்க படைக்கப்படவே இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு உங்களால ஏத்துக்க முடியல. ஆனா ஏன் படைக்கப்படவே இல்லை, இது எப்படி படைக்கப்படவே இல்லை, எந்த அடிப்படையில படைக்கப்படவே இல்லை, இது கேள்விக்கு நம்ம விடை தெரியணும்ல. சும்மா படைக்கப்படவே இல்லைங்கிற வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு அதை எப்படி நீங்க படைக்கப்படவே இல்லைன்ட்டு ஆர்கியூ பண்ணாம, அந்த படைக்கப்படவே இல்லைங்கிறது எந்த அடிப்படையில சொல்றீங்க. இப்ப நான் படைக்கப்பட்டு இருக்கிறேன்ல, அப்ப படைப்புன்னு ஒன்று என் முன்னாடி இருக்குதுல்ல, அதை எப்படி நீங்க இல்லை என்று மறுக்கிறீங்கன்னு ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள நீங்க எழுப்புனா அதுக்கு விளக்கம் நீங்க பெற முடியும். ஆனா நீங்க நான் சொன்ன வார்த்தையை கேட்ட மறுவினாடி அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு, இல்ல இல்ல படைக்கப்படவே இல்லைன்னு புருடா விட்டுட்டு இருக்கிற, கண்ணு முன்னாடியே படைப்பு இருக்குது, ஆகவே உங்களுடைய சப்ஜெக்ட நான் ஏத்துக்க மாட்டேன் அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேல இந்த விஷயத்தை எடுத்துக்க முடியாது. ஸோ இப்படிதான் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து சரி நீங்க என்னதான் சொல்றீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அப்படி கேட்கிறவங்களுக்கு இந்த விளக்கங்கள் புரியும். அப்ப அந்த அடிப்படையில ஏன் கடைசியா இருப்பு மாத்திரமே இருக்கிறது, அது ஒன்றுதான் இருக்கிறது, அது உலகத்தை படைக்கவே இல்லை, ஏன்னா அது பிரம்மம். அதாவது பிரம்மம் வந்து தனக்கு வேறாக இன்னொன்னு படைச்சா அது நடைமுறைக்கு பிரம்மமாக இருக்க முடியாதுங்கிறது தான் இங்க விஷயமே. அதாவது எப்படி நீங்க அதை புரிஞ்சுக்கணும்னா, இப்ப ஒரு ராஜா வந்து ஒரு ராஜ்யத்தை ஆள்றான், மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை ஆள்றான், அவனுக்கு வேறொரு ராஜா வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்தை அவனுக்கு கொடுக்கணும், கொடுத்து ஆகணும். அப்ப அது எப்படி, இப்ப நான் வந்து ராஜாவா இருக்கேன்னு வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் வந்து ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜாவா இருக்கிறேன். இப்போ எனக்கு வந்து என்னுடைய பையனுக்கு அடுத்தது ஷேர் பண்ணணும், ஆனா நான் இறந்த பிறகு அப்படியே என்னுடைய ராஜ்யத்தை நீயே முழுசா எடுத்துக்கிடாப்பா அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா முடிஞ்சது, அது பிரிவு இல்லை. அதாவது எனக்கு பின்னாடி என்னுடைய ராஜ்யத்தை என்னுடைய வாரிசு ஆள போகிறான், அதனால அங்க பிரிவு இல்லை. ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ ராஜ்யம் இருக்குல்ல, உங்க மகளுடைய புருஷனுக்கு மருமகனுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்ல, ஏன்னா மகனுக்கு கொடுக்குற மாதிரி மகன் தான் எல்லாத்தையும் எடுத்து அனுபவிக்க போறான், அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சோண்டு அவனுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் ஆளுவான் இல்லையா அப்படின்னு ஒரு தோத்து கருத்து சொல்லுவான். அப்போ உடனே நம்ம என்ன தோணும், சரி அவனுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்கலாம் அப்படின்னு பிரிக்க பார்ப்போம் இல்லையா. அந்த பிரிவினை வந்து எப்படியாவது வந்துடும். அப்படி வந்துட்டா என்ன நடக்கும்னா, அவன் ஒரு ராஜா நான் ஒரு ராஜான்னு இரண்டு ராஜாக்கள் வந்தா அப்போ நீயா நானாங்கிற ப்ராப்ளம் ஒரு நாள் வரும். அது இப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இருந்து நான் பார்த்து கொடுத்ததுனால அவன் எனக்கு பணிவாக கூட இருந்து அவன் இறந்து போன பிறகு அவனுடைய வாரிசுகளும் என்னுடைய வாரிசுகளும் சண்டை போட்டுக்கலாம்ல எதிர்காலத்துல. அப்ப இப்படிதான் ராஜ்யங்கள் வந்து பிரிக்கப்பட்டது, அதுல நிறைய பிரிவினைகள் வந்தது. ஏன்னா பிரிப்பதற்கு முன்னாடி ஒரு பரந்த மனப்பான்மையில இவனும் ஆளட்டும்னு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்தா அதை ரெண்டு பேர் நாலாம் மாத்தி, நாலு பேர் எட்டாம் மாத்தி, எட்டு பதினாறாம் மாதிரி இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பிட்டு பிட்டா போட்டு கடைசியில உனக்கு ஒரு சென்ட் எனக்கு ஒரு சென்ட்டுங்கிற அளவுக்கு நம்ம வந்து நிக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய லேண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா, நீ ஒரு சென்ட் வச்சுக்கி நான் ஒரு சென்ட் வச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு சிட்டி லைஃப்ல அப்படிதானே, சிட்டி லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் இடம் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்போ ஒரு சென்ட் இடம் வாங்கிட்டா அப்பா நம்ம பெரிய இடத்த வாங்கிட்டா அப்படிங்கிற அளவுக்கு பெருமை கொண்டாடுற அளவுக்கு இன்னைக்கு பூமியை பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்படிதான் ராஜ்யத்துல இவ்வளவு பிரிவினைகள் ஏற்பட்டது நடந்தது. அப்ப எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இது நடைமுறையில பாருங்களேன், ஒண்ணும் இல்லாத ஒரு விஷயத்துக்கே இவ்வளவு பிரிவு உனது என்னதுன்ட்டு. அப்ப பிரம்மம்ங்கிற ஒரு விஷயத்த பிரிவு நடந்தா எப்படி அது பிரம்மமாக இருக்க முடியும்? அப்ப பிரம்மத்துக்கு வேற ஒண்ணு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குட்டி பிரம்மம் வந்துடுச்சு. இப்ப பிரிக்கிறதுல மேஜர் பிரம்மமா ஒன்னு இருக்கு மெஜாரிட்டியா, இன்னொரு மைனர் பிரம்மம் ஒண்ணு வந்துருதுன்னு வச்சுக்கலாம். அப்ப மைனர் பிரம்மம் என்ன பண்ணும்னா, நீயா நானான்னு ஒரு காலத்துல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். அப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே மேஜர் பிரம்மத்துக்கிட்ட இருந்து மைனர் பிரம்மா ஆக்குப்பை பண்ணிட்டோம். அப்ப கடைசியில என்ன ஆகும், டுவாலிட்டி வந்துடும். இது மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வந்துடும், வந்துடக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம ரிஷிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லப்பா, நீயா கண்டதெல்லாம் கற்பனை பண்ணிக்காத, இங்கு ஒண்ணு மட்டும்தான் இருக்குது, அது பிரம்மம் மாத்திரமே, இருப்பு மாத்திரமே, சத்து மாத்திரமேன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்ப இதுதான் 100% ரைட்டு. இதுக்கு வேற வேற என்ன சொன்னாலும் ராங் தான். ஏன்னா அவங்களுக்கு அவர்கவர்கள் மனசுல தோன்றத ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பான், அதுக்கு அவன் சரியானபடி அருமையான விளக்கங்களும் கொடுப்பான், அது உண்மையா கூட இருக்கும், ஏத்துக்கிற மாதிரி இருக்கும், அற்புதமா இருக்கும். ஆனா இது எப்படிப்பா முடிஞ்சதுன்னு கேட்டா, அதுக்கு பின்னாடி ஆதாரம் என்னன்னு கேள்வி கேட்டா அவனால சொல்ல முடியாது. அதுதான் புத்த மதத்தினுடைய ஆரம்பத்திலேயே இப்ப இந்த பஞ்சதேசி நூல்ல சொன்னார் இல்லையா, அதாவது வெறுமை அங்க ஒன்றுமில்லை சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்த மதத்தை நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, நீ ஒன்றுமில்லை சூன்யம்னு சொல்ற, அப்படி சொல்பவன் யார், அதை அறிந்து கொண்டவன் யாருன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இவன் என்ன பண்றான், புத்த மதத்தினுடைய டாப் மோஸ்ட் ஒரு ரிஷி, அது கௌதம புத்தரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், அவர் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அங்க ஒன்றுமே இல்லை சூன்யம் அப்படின்ட்டாரு. அப்போ அவர் வந்து சூன்யம்ங்கிற ஒரு விஷயத்த பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்ன உடனே நிறைய பேர், ஆமா நானும் அங்க மனசு இல்லாம போனா அங்க ஒன்றுமே இல்லை, அவர் சொல்றதுதான் சரி அப்படின்னு ஏத்துக்கிட்டு அவர் பின்னாடி போனாங்க. ஆனா நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றுமே இல்லைன்னு சொல்றது நீ சொல்ற, அப்ப எந்தெந்த அடிப்படையில நீ உனக்கு கண்டுபிடிச்ச அங்க ஒண்ணுமே இல்லைன்னு எதை வச்சு கண்டுபிடிச்சேன்னு கேட்கும்போது அவரால் பதில் சொல்ல முடியல. நம்ம ரிஷிகள் சொல்றாங்க, அதுதான் சுய அறிவு, உங்களுக்குள்ள இருக்கிற அறிவு தான் அங்க ஒன்று இருக்கிறது ஒன்று இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஆகவே ஒன்று இருக்கு என்று சொன்னாலும் ஒன்று இல்லை என்று சொன்னாலும் சொல்பவன் யாரோ அதுவே சுயம், அதுவே பிரம்மம், அதுவே இருப்பு, அதுவே சித்து, அதுவே சத்து என்று நம்முடைய ரிஷிகள் விளக்கம் கொடுத்துட்டாங்க. அப்ப ஏற்கனவே நாம என்ன பண்ணிட்டோம், புத்த மதத்தை உண்மை இல்லை என்பதை நிரூபணம் செய்துட்டோம், அதாவது புத்த மதம் போற பாதை வந்து உண்மை இல்லை நிரூபணம் பண்ணிட்டோம். அதுக்கு தான் இப்ப இங்கேயும் வராரு. இப்ப இங்க என்ன பண்றாருன்னா, வேதாந்தத்துல பிரமாதா பிரமாணம் பிரமேயம், அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் அப்படின்னு இந்த மூன்று விஷயங்களும் மனோவிருத்திகள் மூலமா வடிவம் எடுக்குது, வடிவம் எடுத்து ஒரு பொருளை அடைகிறது, அதை வந்து விஷய ஆகார விருத்தியாக அந்த பொருளை பற்றுகிறது, மனசு அந்த பொருளை பற்றுகிறது, அப்ப அந்த பொருளாகவே மாறுகிறது, அந்த பொருளுக்கான வடிவத்தை எடுத்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மனம் பற்றுவதற்கு வெளி விஷயங்கள் இருக்க வேண்டும். அப்ப அறிபவன் அறியப்படும் பொருள் இருந்தால்தான் அங்கு அறிபவன் மூலமா இது இன்னது என்று பார்க்க முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் அறிபவன், அறிபவன்னா இங்க நான் மைண்டு, நான் அறியப்படும் பொருளாக ஒரு பேனாவை பார்க்கறேன், ஒரு புத்தகத்தை பார்க்கறேன், அப்ப நான் முடிவு பண்றேன் இது பேனா இது புத்தகம் அப்படிங்கிறேன். அப்ப அறிபவனாகிய நான் அறியப்படும் பொருளாகிய விஷய சுகங்களை உலகத்தில் எவ்வளவு வேணா இருக்கட்டும், எக்ஸாம்பிள் ரெண்டே ரெண்டு விஷயம் எடுத்துக்கிருக்கோம், பேனா புத்தகம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப பேனாவையும் புத்தகத்தையும் நான் அறியப்படும் பொருளாக பார்க்கிறேன்னா, அப்ப பார்ப்பவன் நான் இருக்கிறேன், பார்க்கப்படும் பொருள் இருக்கிறது, அப்ப இது ரெண்டுக்கு நடக்கிறதுக்கு எது ஆதாரமா இருக்கு அதை சொல்லுப்பா அப்படின்னு நம்ம ரிஷிகள் கேட்கிறாங்க. அதாவது அறிபவன் ஒருத்தர் இருக்கலாம், அறியப்படும் பொருள் பல இருக்கலாம், அது நீங்க பேனாவா இருக்கலாம் பென்சிலா இருக்கலாம் புத்தகமா இருக்கலாம், இன்னும் கோடி கோடி பொருட்களை கூட நீங்க உருவாக்கி வச்சுக்கீங்க, எல்லாம் மனசுலதான் உருவாக்கி வச்சுட்டீங்க. ஆனா இத்தனைக்கும் அறியப்படும் பொருள்கள் என்று நாமத்தையும் கொடுத்துட்டீங்க ரூபத்தையும் கொடுத்துட்டீங்க, அறிபவனாக உங்க மனசு இருக்கு, நீங்க எல்லாத்தையும் அறியறீங்க. ஆனா அறிபவனும் அறியப்படும் பொருளுக்கும் ஆதாரமாக அறிவு இருப்பதை நாம் மறந்து விட்டோம். அறிவு இல்லாமல் இங்கு எதையுமே அறிய முடியாது. அப்ப ஒருத்தன் வந்து புத்த மதத்தையே தோற்றுவித்த மகா புத்த பிச்சு கௌதம புத்தர் அங்கு ஒன்றுமே இல்லை சூன்யம் அப்படின்னு சொல்றாருன்னாலும் கூட அவர் கண்டுபிடிச்சு மிகப்பெரிய கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சார், அவர் ஒன்றும் ஈஸியா கண்டுபிடிக்கல, அவர் பயங்கர கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அந்த விஷயத்த சமுதாயத்துக்கு கொடுத்தாரு. அப்படி கண்டுபிடிச்சு அவர் கொடுத்தப்போ ஒன்றுமே இல்லை சூன்யம் அங்க வெற்றிடம் வெட்டவெளி அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் கொடுக்குறாருன்னா, அவர் அதுக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு, எவ்வளோ தூரம் அதுக்கான அவர் சாதனைகள் பண்ணியிருக்காரு, அதை சாதிச்சு காட்டிட்டாரு. ஆனாலும் அங்கே ஒன்றுமே இல்லை என்று சொல்லும் இடத்தில் அவர் சறுக்கி விட்டார். ஏன்னா சொல்றவங்க யாரோ அதுதான் அந்த அறிவு, ஆத்மா, பிரம்மம் என்று நம்முடைய ரிஷிகள் சொல்றதுனால அந்த இடத்துல புத்த மதம் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒன்றும் இல்லைங்கிறத ஏத்துக்கிறாங்க. ஆனா அதை ஒன்றுமில்லை என்று சொல்பவன் யார் என்று தன்னையே தான் இழந்து விட்டாங்க. அப்ப நம்மளை நம்ம இழந்துட்டு அறிபவனையும் அறியப்படும் பொருளுக்கும் உலகத்துல வச்சுக்கிட்டு அறிவு இல்லாம என்னத்தை நீங்க தெரிஞ்சுக்க முடியும்? அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அறிவு இல்லாம ஒரு பிறந்திருக்கான் ஒரு பையன், அவன் வந்து ஒரு பருவுடல்ல வந்திருக்கிறான், ஆனா பேன் இருக்கான், அவனுக்கு மென்டலே டெவலப் ஆகல, மன வளர்ச்சி குன்றிய பையன். அவன் முன்னாடி கொண்டு வந்து இதான் அம்மா, இதான் அப்பா, இது பேனா, இது பென்சில், பல முறை காட்டிட்டாங்க. அவன் அப்படியே திரு திருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் மடம் மண்டுவா இருக்கிறான் வச்சுக்கோங்க அந்த பையன். அப்ப அவனுக்கு அறிவு இல்லை. அவன் முன்னாடி அறியப்படும் பொருள் இருக்குது, அதை அறியக்கூடிய அவனும் இருக்கிறான், அந்த மண்டு பையனும் இருக்கிறான். அந்த மண்டு பையனுக்கு முன்னாடி அறியப்படும் பொருட்களாக அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, பேனா இருக்கு, பென்சில் இருக்கு, புத்தகம் இருக்கு, எல்லாத்தையும் காட்டுறோம், காட்டி காட்டி சொல்றோம், தம்பி பருதா இதான் அம்மா அப்பா, இதான்ப்பா அப்பா, பரி இது பேனா அப்படின்னு சொல்றோம். அப்படியே பேன்னு பார்த்துட்டே உட்காந்துருக்கான். அவனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா உலகத்துக்கு? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னா, அவன் அறிபவனாகவும் இருக்கிறான், அறியப்படும் பொருளும் இருக்கு, அறிவு இல்லாம பயன்பாடு இல்லை. அதை தான் இங்கே சொல்றாரு. இங்கே நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் என்ன விஷயத்தை வேணால் கண்டுபிடிக்கட்டும், அதுக்கு ஆதார பொருளை விட்டுட்டீங்களே, அதை விட்டால் எப்படி நீங்கள் வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும்? முடியாது. அது மாதிரி அறிவியல் விஞ்ஞானிகள் ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை கண்டுபிடிச்சாலும் அதுக்கு ஆதாரமா அந்த அறிவு தான் இருக்கு. மெய்ஞானிகள் வந்து ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை உலகத்துக்கு கொடுத்தாலும் அதற்கு ஆதாரமா அந்த அறிவு தான் இருக்கு. இந்த பேசிக் பிரின்சிபல் புரியணும். இதுதான் அத்வைதத்தினுடைய சிறப்பு. வேற எந்த சாஸ்திரமும் இந்த நிலையை அடையாது, அடையவும் முடியாது. ஏன்னா மீதி சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணும்னா, ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை பற்றுங்கள், அதை வேண்டுங்கள், அதனிடம் கோரிக்கை வையுங்கள் அப்படின்னு அது மாதிரி இருமைகள்லயே வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க அத்வைதம் மட்டும் என்ன சொல்லும்னா, நீ எதை பற்றுகிறாயோ அதை பற்றும் பொருளுக்கு காரணமாக இருக்கின்ற நீ எதன் அடிப்படையில் பற்றுகிறாய் என்பதை ஆராய்ந்து பார், அதுதான் நீ அப்படின்னு அதனுடைய சோர்ஸை காட்டி கொடுத்துரும். அப்ப அப்படி காட்டி கொடுக்கறதுலதான் நாம வந்து அத்வைதம் மிக உயர்ந்த தத்துவம் என்று பார்க்கிறோம். அதனாலதான் எத்தனையோ நூல்கள், சமயங்கள், சாஸ்திரங்கள், மதங்கள் தோன்றினாலும் நம்ம அத்வைதத்தை ஏன் விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதுதான் ஆதி, இது இல்லாம எதுவுமே இல்லை, இதுதான் முதல் முதல்ல தோன்றியது. முதல்ல தட்சிணாமூர்த்தி, ஆதிகுரு தட்சிணாமூர்த்தி வந்து மௌனத்துல உபதேசம் கொடுக்குறாரு இல்லையா, அந்த மௌனம் வியாக்கியா பிரகட்டித்த பரபிரம்ம தத்துவம் யுவானம்ங்கிற அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்லோகமும் அந்த படைப்பின் சாராம்சமும் ஒரு இருப்பு இருக்கு. அந்த இருப்பு எல்லாம் அறியும் அறிவாக பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அது அறிபவனாகவும் இருக்கு, அறியப்படும் பொருளாகவும் இருக்கு. ஆனா அதுக்கு பேஸா அந்த அறிவு இருக்கிறதுனாலதான் இங்க அறிபவனும் இருக்கிறான், அறியப்படும் பொருளும் இருக்கிறது. ஆக எல்லாம் அந்த அறிவின் அதிஷ்டானத்திலேயே இருக்கிறது. ஆகவே அதற்கு வேறாக இங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மிக உயரிய அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தை இந்த சாஸ்திரம் எடுத்து பேசுது. இதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய சிறப்பு. அதை நம்ம இங்க எடுத்துக்கணும். ஏன்னா இங்க வந்து மனசை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப மனம் வந்து தனித்து இயங்காது, மனம் இயங்குவதற்கு சைத்தன்யம் வேணும். அதே மாதிரி உடல் தனித்து இயங்காது, உடல் இயங்குவதற்கு சைத்தன்யம் வேணும். அப்போ எல்லாமே நீங்க யோசனை பண்ணி பாருங்க, சைத்தன்யம் இல்லாமல் இங்க எதுவுமே சாத்தியம் இல்லை. அப்போ இங்க அறிவு, அந்த ஆத்மா, அந்த பிரம்மம், அந்த உணர்வு, அந்த உயிர் அப்படின்னு அதுக்கு நீங்க என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க, அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அது இல்லாமல் இங்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த 29வது ஸ்லோகத்துல நிரூபணம் பண்றார். அடுத்தது 30வது ஸ்லோகம். ஏன்னா இது வந்து மிகப்பெரிய விஷயம், நுணுக்கமான விஷயம். அதை வந்து அறிபவனை விட்டுட்டு அந்த மனசு தான் அறிபவன் அப்படிங்கிறத வந்து புரியாம அகங்காரையா மாறி, அது நான் இருக்கிறதுனால்தான் இதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் தான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அறிபவன் வந்து அகங்காரியா மாறி இருக்கிறான். அந்த நிலையை வந்து நம்முடைய ரிஷிகள் சுட்டி காட்டி அதிலிருந்து வெளிவந்தா போதும், ஆதார பொருளை நீ அறிந்து கொள்ளலாம், அதுல இருந்து வெளியே வராத வரைக்கும் நீ ஆதார பொருளை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப அதுல இருந்து நீ வெளியே வராத வரைக்கும் நீ அதை கண்டுபிடிச்சிட்டேன் இதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வகையிலயும் நீ ஒரு அகங்காரி தான். அப்ப வந்து புத்த மதத்தை தோற்றுவித்த கௌதம புத்தர் வந்து அங்க சூன்யம்னு சொல்லிட்டாருன்னாலும் அந்த சூன்யம் என்று சொல்லுகின்ற நிலையில் அவர் ஒரு அகங்காரி தான். ஏன்னா நான் கண்டுபிடித்து விட்டேன், சூன்யத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு ஈகோ இருக்கு. அப்ப இந்த ஈகோ வந்து வேர்ல்டு வைடு எல்லா மதங்களும் சாஸ்திரங்களும் சமயங்களும் வச்சிருக்கு, ஆனா நம்முடைய சனாதன தர்மம் மட்டும் இந்த ஈகோ இல்லாம இருக்கு. இப்போ கிரேக்க ஞானி வந்து அவர் பேரு மறந்துட்டேன், அரிஸ்டாட்டிலா யாரோ அவர் யுரேக்கான்னு சொல்லி கத்துவார். ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்ச உடனே யுரேக்கா அப்படின்னு கத்துவாரு. யுரேக்காங்கிற வார்த்தை வந்து கண்டுபிடித்து விட்டேன் அருமை அப்படின்னு அவர் அப்படியே குளிச்சுக்கிட்டு இருந்தவர் அப்படியே ரோட்ல ஓடி வந்தாரு அப்படின்ட்டு கிரேக்க நூல்கள்ல கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கும். அதாவது நம்முடைய புத்தகங்கள்லாம் படிச்சிருப்போம் சின்ன வயசுல. அப்ப கிரேக்க நூல்ல யுரேக்கான்னு கத்திக்கிட்டு அந்த ஒரு ஞானி அப்படியே குளிச்சுக்கிட்டு இருந்தவர் அப்படியே அம்மனத்தோடு வெளியே ஓடி வராருனாலும் அவர் உலகத்துக்கு ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்துருக்காரு, சாக்ரட்டிஸ் நினைக்கிறேன். அப்ப உலகத்துக்கு அவர் ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்துருக்காரு. அப்போ அவ்வளவு விஷயங்களும் படிச்ச பாக்குறவங்க ஆஹா அருமை அற்புதம் மிராக்கிள் எக்ஸலண்ட் அப்படின்னு அவருடைய ஞானத்தை கண்டு மெய் சிலிர்க்கிறாங்க, மெய் மறந்து போறாங்க இல்லையா. ஆனா அவ்வளவு விஷயங்களை நாம எடுத்துக்கிட்டாலும் கூட அது அவர்தான் கொடுத்தேங்கிற அகங்காரம் அவர் இடத்துல இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் அவருடைய சப்ஜெக்ட் வந்து ஃபெயில் ஆகும். ஏன்னா இங்க நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் மட்டும்தான் எதையும் நான் கொடுத்தேன்னு சொல்ல மாட்டாங்க. இங்கு அந்த இருப்பு மாத்திரமே இருக்கிறது, அந்த இருப்பின் அதிஷ்டானத்திலே இங்கு எல்லாம் இருக்கிறது, அதுவே பிரகாசிக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இங்கு எல்லாமே பேசுவாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு வந்து விஷயங்களை கொடுக்கணும். அப்போ இது மாதிரி இங்க நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கு இருப்பது இருப்பு மாத்திரமே, ஆனால் அந்த இருப்பு எப்படி இருக்கிறது, சித்தாக இருக்கிறது, சத்தானது சித்தாக இருக்கிறது, அறிவாக இருக்கிறது, அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் இங்க எல்லாம் அறியப்படுகிறதுங்கிற ஒரு நிலையில தன்னை இழந்து விட்டார்கள். பாருங்க எவ்வளவு பெரிய உயரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தாலும் அதை நான் தான் கண்டுபிடிச்சேன்ட்டு நம்முடைய ரிஷிகள் சொல்லல. ஏன் சொல்லலன்னா அதுவே தான் என் மூலமா பிரகாசிக்குது, நான் எங்க இந்த வேலையை செய்யறேன், அது செஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன வச்சு, நான் ஒரு டூல் தான் அப்படின்ட்டு அந்த பணிவு அந்த அடக்கம் அது நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் இடத்துல பார்க்க முடிந்தது. அதனால் இங்கு எத்தனையோ மதங்கள் தோன்றிருக்கலாம், எத்தனையோ சமயங்கள் தோன்றிருக்கலாம், எத்தனையோ ஞானிகள் தோன்றிருக்கலாம், ஆனா எல்லோரும் அவரவர்கள் கண்டுபிடிப்புகள் அவர்களுக்கே உரித்தானது போல காட்டிக்கொள்வார்கள். ஆனால் நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் மட்டும் இங்க எதுவுமே எனக்கு உரித்தானது கிடையாது, என் மூலமா அதற்கு உரித்தானது, அது பிரகாசிக்கிறது, அதற்கான ஊடகம் இந்த பாடி மைண்டுங்கிறத புரிய வச்சிருவாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எங்க வரணும், டைரக்டா இந்த மாதிரி தன்னை இழந்து விட்டு இதற்கு ஆதாரப்பொருளாக இருக்கின்ற அறிவை நீங்க அனுபவமாக்குற நிலைக்கு வரதை விட்டுட்டு, ஜே கிருஷ்ணமூர்த்தியை பிடிச்சிக்கிறதுனாலயோ, ஓசோவை பிடிச்சிக்கிறதுனாலயோ, சாக்ரட்டிஸை பிடிச்சிக்கிறதுனாலயோ, ஆர்கிமிடிஸை பிடிச்சிக்கிறதுனாலயோ நாம கடை தேர முடியுமானா, கடை தேர முடியாது. ஏன், அவங்களுடைய அந்த ஆணவம் வந்து உங்களுக்குள்ளேயும் தானா ஒட்டிக்கும். அவங்க உங்களுக்கிட்ட எப்படி ஒட்டிக்கும்னா, இப்போ என்னுடைய குருநாதர் ஓசோ இப்படி சொல்லிட்டார், அவர் சொல்றதை விடவா அந்த குருநாதர் சொல்லிட போறாரு, அவர் வெட்டி குரு, இவர் சூப்பர் குரு அப்படின்ட்டு அந்த குரு அபிமானத்துல என்ன பண்ணிடுவோம்னா, வேற மாதம்மார்களோ குருமார்களோ சொல்றதை நம்ம ஏத்துக்க மாட்டோம், அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வந்து உக்காந்துக்குவோம். அப்ப நம்ம இது மாதிரி ஏதேனும் ஒரு இடத்த வச்சு லாக் பண்ணிக்குவோம். அதுக்கு தான் இங்க குருவை பிடிக்க கூடாதுன்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்லுவோம். ஏன்னா இங்க குருங்கிறவர் வந்து ஒரு வழிகாட்டின்னு தான் நம்முடைய சனாதன தர்மம் சொல்லும், கண்டுபிடிப்பாளர்னு சொல்லல. இந்த ரோடே நான் தான் கண்டுபிடிச்சேன்னு என்னைக்காவது வழிகாட்டி சொல்லுமா? ஒரு வழிகாட்டி ரோட்ல நட்டு வச்சிருப்பாங்க, இந்த பக்கம் போனா சென்னை, இந்த பக்கம் போனா சேலம்க்கு, அந்த வழிகாட்டி சொல்லுமா நான் தான் இந்த ரோடு ரெண்டு கண்டுபிடிச்சேன், பாரு இந்த பக்கம் போனீங்கன்னா சேலம் போலாம், இந்த பக்கம் போனா சென்னை போலாம், இது என்னுடைய கண்டுபிடிப்பு தெரியுமா அப்படின்னு அந்த வழிகாட்டி சொல்லுமா? சொல்லாது. அது ஏற்கனவே வழியை கண்டுபிடித்தவங்க அந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டு போகட்டும்ங்கிறதுக்காக அங்கே நட்டு வச்சிருக்காங்க போர்டை. அது மாதிரி நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே பல ரிஷிகள் இதை கொடுத்து விட்டார்கள், அதை உங்களுக்கு காட்டி கொடுக்கிற ஒரு வழிகாட்டி தான் நான் அப்படின்னு ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மையில ஒரு அகங்காரம் இல்லாத நிலையில அந்த சாஸ்திரத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால எந்த ரிஷிகளும் தன்னுடைய பெயர்களை போட்டுக்கிறது கிடையாது. நீங்க உபநிஷத்துக்கள் எல்லாமே எடுத்து படிச்சு பாருங்க, இந்த ரிஷி தான் அதுக்கு எழுத்தாளர், இவர் தான் தலைவர் அப்படின்னு அதாவது போர்மா வரவே வராது. அதே மாதிரி நம்முடைய தமிழ் நூல்கள் எழுதின திருமூலர் திருவள்ளுவர் எல்லாமே உண்மையா அவங்க பேரை போட்டிருக்காங்களான்னு கிடையாது. நாம தான் போட்டிருக்கோம். நாம வந்து திருவள்ளுவர்னு ஒரு நேமை உருவாக்கணும், அது உண்மையா அவருக்கு பேர் திருவள்ளுவரான்னு நமக்கு தெரியாது. நாம தான் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அப்படின்ட்டு ஏதோ ஒரு குறள் இருந்து ஒரு இடத்த எடுத்து திருவள்ளுவராகத்தான் இருக்க முடியும்னு ஒரு நேம கொடுத்துட்டோம். அதே மாதிரி திருமூலருங்கிறது மூலன் உரைத்த நூல் அப்படின்னு சொன்னதுனால அவரு மூலன்கிற பேர்ல முன்னாடி அடைமொழி சேர்த்து திருமூலன் அப்படிங்கிற பேர் வச்சு நம்ம திருமந்திரம் திருமூலர் தான் எழுதினார் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். ஆனா உண்மையிலேயே திருமந்திரத்தை திருமூலர் தான் எழுதினாருன்னா திருமூலர் யாருன்னு தெரியாது நமக்கு. ஏன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் அன்னைக்கு கிடையாது. அப்ப ரெண்டாவது அவங்க எல்லாம் யாரும் தன்னை வெளிப்படுத்திக்கவும் விரும்பல. கீழே வந்து நான் திருமூலர் எழுதினேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை அவங்க, நான் திருவள்ளுவன் எழுதினேன். ரெண்டாவது திருங்கிற வார்த்தையே நாம அடைமொழியா சேர்த்துக்கிறது. இப்ப எப்படி சைவ சித்தாந்தத்துல வர்றவங்க எல்லாம் திரு திருன்னு முன்னாடி போட்டுக்குவாங்க, அல்லது சிவா சிவான்னு முன்னாடி போட்டுக்குவாங்க. அது எதுக்குன்னா ஒரு அடைமொழி, அதாவது இவங்க வந்து இந்த சமயத்தைச் சேர்ந்தவர்கள், இந்த வழியில் வருகிறோம் அப்படிங்கிறதுக்கு. இன்னும் சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்ரீன்னு ஒரு பட்டம் போட்டுக்குவாங்க. இந்த வாசயோக பயிற்சி பண்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மஸ்ரீங்கிற பட்டத்துக்கே அதுல போய் சேர்ந்துக்குவாங்க. நிறைய பேர் வாசயோக பயிற்சி பண்றது எதுக்கு போறீங்கன்னு கேட்பேன், அங்க பிரம்மஸ்ரீ பட்டம் கொடுக்குறாங்களாம்மா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், அதுல போய் கலந்துட்டேன்னா எனக்கு பிரம்மஸ்ரீன்னு பட்டம் வந்துடும், அப்ப எல்லாரும் என்ன பிரம்மஸ்ரீன்னு கூப்பிடுவாங்க. நானும் புக் எழுதுனா பிரம்மஸ்ரீ ராமசாமி பிரம்மஸ்ரீ குப்புசாமின்னு போட்டுக்கலாம், அது மெரிட்டா இருக்கும். சும்மா முத்துசாமி ராமசாமின்னு எழுதுனா மக்களுக்கு மதிப்பு இருக்காது, பிரம்மஸ்ரீனு கூட ஆட் பண்ணி எழுதுனா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து மனிதர்களிடத்துல இருக்கு. அதனால ஒருத்தர் இதை பிடிக்கிறாங்க. ஆனா நம்முடைய ரிஷிகள் வந்து எதையுமே பிடிக்க கூடாது, ஏன்னா இருப்பது இருப்பே, அது பிரகாசிக்கிறதுக்கு ஒரு ஊடகம் தான் நீ, இந்த பாடி மைண்டு. ஸோ இதன் மூலமா வெளிப்படுறத நீ புரிஞ்சுக்கிட்டா போதும், நீ இங்க ஒன்றும் செய்யறது இல்லைங்கிறத வெளிப்படையா சொல்லிடுறாங்க. அதை நம்ம புரிஞ்சுட்டா போதும், நாம் வாழ்க்கை அது வாழும்னு நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல இந்த விஷயம் புரிஞ்சுட்டா அந்த அறியப்படும் பொருளை அறிகின்ற மனமானது அறிவின் அதிஷ்டானத்தில் தான் அறிய முடியும். அறிவு, அறிபவன், அறியப்படும் பொருள் என்ற மூன்றில் அறிவு இல்லையே அறிபவனும் அறியப்படும் பொருளும் பயன் தராது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அதுதான் சைத்தன்யம், பிரம்மம் அப்படிங்கிற மிகப்பெரிய அத்வைத வேதாந்த நுணுக்கத்தை இங்க புரிய வைக்கிறார். அப்ப நாம் இதை ரொம்ப ஆழமா இந்த இடத்துல எடுத்துக்கணும். நான் நிறைய டாபிக் பேசும்போது வேற வேற விஷயங்களோட உள்ள வரும். இப்போ ஜே கிருஷ்ணமூர்த்தி மனதை பத்தி பேசியிருக்காரு, அதே மாதிரி இவங்க உபநிஷத்து பேசுதே, அப்ப உபநிஷத்துலேருந்து தான் ஜே கிருஷ்ணமூர்த்தி எடுத்திருப்பாரா, ஓஷோ வந்து உபநிஷத்துல தான் எடுத்திருப்பாரான்னா எடுத்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அவங்க சில விஷயங்கள் வந்து எடுத்திருக்கலாம், எடுத்து அவங்க கண்ணோட்டத்தில் அவங்க மக்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனாலும் பெரும்பாலான விஷயங்கள் வந்து அவங்க நம்முடைய அத்வைத வேதாந்த கருத்துக்களை எடுத்துக்கிறத விட புத்த மத கருத்துக்களை எடுத்துட்டாங்க. புத்த மத கருத்துக்களுக்கு ஆதாரமா விஞ்ஞானவாதம் அப்படின்னு ஒரு புத்த மதத்துல ஒரு குரூப் இருந்தது. அந்த குரூப் வந்து விஞ்ஞானவாதம்னு பேரு, அதை நம்ம பின்னாடி சொல்றேன். அதுக்கு போனா இப்போ டைம் பத்தாது, அதை பத்தி நம்ம ஒரு பெரிய டாபிக்கே பேச போறோம், ஒரு மணி நேரம் போகாது. இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். இப்போ 29 வெளி உலகம் அந்த மன உலகம் அந்த இரண்டையும் பிரித்து தெளிவாக பார்க்கின்ற சுய அறிவு இருப்பதினால்தான் இங்கு நான் இதை அறிகிறேன், இது பேனா, இது பென்சில், இது புத்தகம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நான் எல்லாவற்றையும் அறிய முடிகின்றது. அந்த அறியும் அறிபவனாக நானே இருக்கிறேன். அப்போ எனக்கு என்ன பேரு? பிரக்ஞை, பிரக்ஞன் அப்படின்னு பேரு. அறிபவன் தான் இங்கே பிரக்ஞை. இப்போ பிரக்ஞை இல்லைன்னா அது ஜடம் தான். இப்ப ஜடம்னா ஒரு கல்லுக்கு பிரக்னை இருக்கா, ஒரு மண்ணுக்கு பிரக்னை இருக்கா அப்படின்னா அதுக்கு பிரக்னை இல்லை. அதுகிட்ட நீங்க என்ன சொன்னாலும் அது புரிஞ்சிக்காது, ஜடப்பொருள் மாதிரி கிடக்குது. அப்ப அது ஜடம் மாதிரி மனிதர்களும் பிரக்னை இல்லைன்னா நம்ம என்ன சொல்றோம்? அவன் பிரக்னை இல்லைப்பா, அவரு மண்டு மாதிரி இருக்கணும், அவனுக்கு ஒன்றும் பிரயோஜனப்படாது, இவங்ககிட்ட என்ன சொல்லி மண்டையில் ஏறாது, அவங்ககிட்ட சொல்றதை விட்டுருங்க அப்படின்னு அவனை விட்டுருவாங்க. அந்த மாதிரி மனநோயாளி குழந்தைகளையும் ஒரு வாரத்துல ஒதுக்கி வச்சிருவாங்க. ஏன்னா அவனுக்கு ஒன்றும் புரிய போறதில்ல, எத்தனை தடவை எடுத்து சொன்னாலும் அவன் கேட்க போறதில்ல, மாற போறதில்ல. அப்போ இதுக்காக நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மக்கள் வந்து அவனை ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த மாதிரி வந்து ஜடப்பொருள் மாதிரி வாழ்ற மனிதர்களும் நிறைய இருக்கத்த செய்கிறாங்க. ஆனால் உண்மையா இங்கே அறிவு பிரகாசிக்கிறது தான் சிறப்பு இருக்கு. அந்த அறிவை கொடுக்கப்பட்ட இந்த பாடி மைண்டை வச்சு சரியானபடி பிரகாசிக்க வச்சுட்டா பிறவி சுழற்சியையும் கடக்க முடியும். ஏன்னா நமக்கு அதுக்கு தானே வந்திருக்குது இந்த அறிவு. வந்து நான் யார், இந்த உலகம் எப்படி, படைப்பின் நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்க தான் இந்த பரிணாம வளர்ச்சிக்குள்ள வந்து மனித பரிமாணத்துக்குள்ள நிற்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல இதை புரிஞ்சுக்கணுங்கிறத மீண்டும் மீண்டும் இந்த அத்வைத வேதாந்தம் புரிய வைக்குது. இப்போ 30 ஸ்லோகம் பார்த்துட்டு அப்படியே தொடருவோம். சத்யேவம் விஷயம் ஸ்தோ கடவு மிருண்மய தீமயவ் மிருண்மயோ மானமேய சாத்து சாட்சி பாஸ்யஸ்து தீமயா. இங்க என்ன சொல்றாருன்னா, விஷயவ் தவ் அப்படின்னா இரண்டு விஷயங்கள் இருக்கு, அதாவது கடவு முருண்மய தீமையவ் அப்படின்னா, அதாவது மண்ணால் ஆனது, அந்த குடமானது மண்ணால் ஆனது, அது எப்படிங்கிறது இங்க விளக்கம் பண்றாரு. மண்ணால் ஆன குடம் வந்து வெளியிருக்கிற ஒரு பொருள், அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு வந்து மண்ணால் ஆன வெளிப்புறத்துல இருக்கிற குடம், இன்னொன்னு மனதில் தோன்றுகின்ற மன வடிவம். அப்போ இங்க வெளிப்பொருளாக நம்ம பார்க்கிற குடம் தான் நமக்கு அகப்பொருளாகவும் இது குடம் அப்படின்னு நம்மளால அறியப்படுது. ஆனா அந்த வெளியிருக்கிற குடம் வந்து மனதின் மூலமா தான் அறியப்படுகிறது. அப்ப எப்படிங்க அந்த வெளியிருக்கிற குடம் வந்து மண்ணால் ஆனது, அதுக்கு பெயர் வந்து குடம் அப்படிங்கிறத நம்ம மனசு வந்து எப்படி கண்டுபிடிச்சது? ஏற்கனவே ஒருத்தர் வந்து இதுதாங்க குடம்னு சொல்லி வச்சதுனால இப்ப நம்ம மனசு வந்து அதை கண்டுபிடிச்சிடுச்சு. ஆனா அதுக்கு என்னன்னு பேர் யாரும் சொல்லி கொடுக்கலன்னா உங்களால் அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அது என்னங்கிறத கண்டுபிடிக்க உள்ள இருந்து ஒரு கியூரியாசிட்டி வரும் இல்ல, அதுதாங்க கான்சியஸ்னஸ் அறிவு. அது என்னங்கிறத கண்டுபிடிக்க உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். அதாவது அந்த குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதை இதை பிடிச்சி இழுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம், நோண்டிக்கிட்டு இருக்கோம், அதை உடச்சி போட்டுறோம், கழட்டி போட்டுறோம். நீங்கள் ஒரு நல்ல விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்துருப்பீங்க, அதை என்ன பண்ணும், தூள் தூளாக கழட்டி போட்டுறோம்லாம். ஏன்டா கழட்டி போட்டானா, அதை நோண்டுறதுல தான் அந்த குழந்தைக்கு ஆர்வம். அது என்ன, அது என்ன, அது என்னன்னு அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை ஓட்டி பார்க்கும், ஓடுது. எப்படி ஓடுது? இந்த வீல் இருக்கனால ஓடுதா, இல்லை இது கட்டை இருக்கனால ஓடுதா அப்படின்னு கழட்டி பார்த்துரும். கழட்டி பார்த்தோன்னா மாட்ட தெரியாது, ஆனால் கழட்டி போட்டு எல்லாம் உடச்சி வச்சிடும். அப்போ என்னன்னா அந்த ஆழமான தேடுதல், அது எங்க இருக்குது? நம்முடைய சுயமே அப்படிதான், நம்முடைய சுய அறிவே அப்படிதான். அதாவது அறிபவனா வந்துட்டா, அறியப்படும் பொருள்கள் நம்ம முன்னாடி வந்துருச்சுன்னா அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற கியூரியாசிட்டி இருந்துடும். அந்த கியூரியாசிட்டி எங்கிருந்து வருது? அதுதாங்க அந்த அறிவு. அந்த அறிவு இருக்கிறதுனால தான் அந்த கியூரியாசிட்டி வருது. அதை தான் சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. அதை சொல்றாரு இங்க இந்த ஸ்லோகம் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, இரண்டு முக்கியமான மனோநிலைகளை பத்தி பேசுது. அதாவது மிருண்மய கடம் அப்படின்னா வெளிக்குடம், அதே மாதிரி மனதுக்குள்ள தீமய கடம் அப்படின்னா மனக்குடம். அப்ப மனதில் தோன்றும் வடிவம் என்பது நம்முடைய ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணத்தின் வெளிப்பாடு. ஆனா உண்மையில் அந்த குடம் என்பது எப்படி வடிவமைக்கப்பட்டது? அது அறிவின் வெளிப்பாடு. ஏன் அப்படின்னா, ஒரு மண்ணை குடமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? அடைப்புல மண் இருக்குது, அந்த மண்ணை வந்து குடமா மாத்தணும். இந்த கண்டுபிடிப்பு எப்படி நடந்தது? அதுக்கு ஒரு அறிவு இருந்தா தானே நடக்கும். அந்த தாங்க இங்க ஆத்மா பிரம்மம். அதை வந்து இங்க புரிய வைக்கிறாரு. இங்க என்ன புரிய வைக்கிறாருன்னா, படைப்புல என்ன வேணா நீங்க பாருங்க, கண்டுபிடிங்க, அதுக்கு பேர் கொடுங்க, உருவம் கொடுங்க, ஆனா இத்தனைக்கும் ஆதாரமா அந்த அறிவு இல்லாம இங்க எதுவுமே படைக்கப்படாது, எதுவுமே இங்க படைக்கவும் முடியாது, அதுக்கு நாமமும் ரூபமும் தோன்ற முடியாது. அப்ப நாம ரூபங்களுக்கு ஆதாரமாக அறிவு இருப்பதினால் இங்க எல்லாம் அறியப்படுகின்றன. அதை அறிகின்ற அறிபவனாக மனம் இருக்கின்றது. அந்த மனம் அதை அறிந்து கொள்வதோடு மட்டும் நிறுத்திக் கொள்வதில்லை, அது என்னது, அது ஏது என்று விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழிப்படைய பார்க்கிறது. அப்படி விழிப்படைவது அதனுடைய இயல்பு. ஏனென்றால் அதற்கு பின்னாடி அதிஷ்டானமாக அறிவு இருக்கிறது. அப்ப அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே மனமானது பகுத்து பார்க்கிற ஆர்வத்திலே பகுத்து பார்த்து அதை இது இது இன்னது என்று அதை தெளிவாக தீர்மானம் செய்து விடுகிறது இல்லையா? அந்த நிலையில் தான் அது நம்ம எப்போ கேட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் மாத்தாம சொல்ல முடியும். அதுல தான் இவ்வளவு கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுதான் இங்க சாதாரண ஒரு மண் கூடத்திலிருந்து இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்கிற செல்போன் வரைக்கும் அறிவு இல்லாம கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே அறிவின் அதிஷ்டானத்துல வெளிப்பட்டிருக்கு. அதை வெளிப்படுத்துகின்ற ஊடகமாக ஒரு மனசும் ஒரு உடம்பும் இங்க வந்திருக்குது பூமிக்கு. அது வந்துதான் இந்த படைப்பை உண்டு பண்ணுது. அப்ப நீங்க பாக்குற வெளிப்பொருட்கள், உபயோகப்படுத்துகின்ற விஞ்ஞான பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், எலக்ட்ரிக்கல் பொருட்கள், என்ன வேணா விளையாட்டு பொருட்கள்னு நீங்க எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அறிவு இல்லாம எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப கண்டுபிடிப்புக்கு ஆதாரமாக அதுக்கு பின்னாடி ஒரு அறிவு இருந்திருக்கிறது இல்ல, அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மம் இல்லாம இங்க எதுவுமே சாத்தியம் இல்லை, அதை நாம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இங்க அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான உண்மை. அதை மிஸ் பண்ணிட்டு இதை நான் தான் கண்டுபிடிச்சேன்ட்டு ஈகோவில் ஒரு விஞ்ஞானி சொன்னாலும், அல்லது அதை சாதாரணமாக ஒருத்தர் நான் தான் கண்டுபிடிச்சேன்னு இன்னொருத்தர் சொன்னாலும், அது அவனுடைய அகங்கார வெளிப்பாடு. அந்த அகங்கார வெளிப்பாடை பின்பற்றுகிறவனும் ஒரு அகங்காரியாகத்தான் இருக்க முடியும். அதனால் தான் இங்க எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்துக்க கூடாது, எல்லாரும் இவர் தான் குரு அவர் தான் குருன்னு சொல்லிடக் கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் ஏன் அப்படி சொல்லுதுன்னா, ஒருத்தர் இந்த விஷயத்த சொல்லிட்டேன்னு அவரே அகங்காரமா சொல்லிக்கிறாருன்னா அவர் நிச்சயமா எதை கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிக்கல. உண்மையான அறிவை கண்டுபிடிச்சவனுக்கு நான் கண்டுபிடிச்சேங்கிற அகங்காரம் இருக்காது. இல்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது என்னுடைய திறமை அப்படின்னு சொல்லி ஒரு நூலை எழுதுறான் அல்லது ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்லி முன் வரான் அப்படின்னா, அப்படி வர்றவன் யாரோ அவன் தான் ஈகோ பிடிச்சவன். அவன்கிட்ட போய் படிக்கிறவன் என்னவா மாறுவான், அவன் ஈகோ பிடிச்சவனா மாறிடுவான். இதை தான் குருட்டு குருன்னு சொல்லுது சாஸ்திரம். அதாவது குருட்டு குருங்கிறது வந்து நான் கண்டுபிடிச்சேங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துறான்ல, அவன் தான் ஈகோ நிறைந்த மனிதன். அவன்கிட்ட போய் பழகிறவன்லாம் ஈகோவை வந்துடும். ஆனா நம்முடைய ரிஷிகள் யாருமே இதை நான் கண்டுபிடிச்சேன்னு ஒரு நாள் கூட சொல்ல மாட்டாங்க. அப்ப அதனாலதான் நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன், எத்தனையோ நூல்கள் எத்தனையோ மதங்கள் எத்தனையோ சமயங்கள் இருந்தாலும் கண்டதெல்லாம் எடுத்து படிக்க கூடாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை அவங்கவுங்க உளறி வச்சிருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு நாம அப்படிதான் இருக்கும் போல் இருக்கு, அதான் சரியா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நம்ம போயிட்டு இருந்தோம்னா, அதை கடந்து வருவதற்கு நமக்கு சில பிறவிகள் எடுத்துக்க வேண்டியதா வரும். ஏன்னா நம்ம தேவையில்லாத விசேஷ சுகங்கள்ல போய் சிக்க வச்சிடும் அது. அதனால மனம் வந்து அப்படிதான் எப்பவுமே எதையாவது ஒண்ணு பற்றப்பா இருக்கும், அதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்னு நீங்க சொல்றாரு. அப்ப அனுபவம் எப்படி நம்ம இடத்துல நடக்கிறது என்றால், வெளிப்பொருள் குடம் மனம் அந்த குடத்தினுடைய வடிவம் எடுக்கிறது. அந்த மன வடிவம் எப்படி குடம் என்று கண்டுபிடிக்கிறது, சாட்சியால் கண்டுபிடிக்கப்படுகிறது. அதாவது உள்ள இருக்கிற இருப்பினால் அறிவினால் பிரம்மத்தினால் அறியப்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப அடுத்தது 31, அதாவது ஒரு பாயிண்ட் பாயிண்டா நான் சொல்லிட்டு போறேன் அவ்வளவுதான், அதை பத்தி ரொம்ப பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அடுத்தது, அன்பய வெத்திரேகாப்யாம் தீமையோ ஜீவ பந்த கிருத்த சத்யஸ்மின் சுக துக்கே தஸ்மின் நசதி ந துவயம். இங்க என்ன சொல்றாருன்னா, அன்பய வெத்திரேக்கம் அப்படின்னா அன்பயம்னா இருக்கின்ற பொழுது சேர்ந்து இருப்பது, வெத்திரேகம்னா இல்லாத போது பிரிந்திருப்பது, அப்படி சேர்வது பிரிவது அப்படிங்கிறது அன்பையா வெத்திரேக்கம் அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்துல கையாளப்படுகிறது. அது எப்படின்னா, இப்ப மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டா அதனிடத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்கும், அது சுகம் துக்கம். ஆனா மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா அங்க சுகமும் இல்லை துக்கமும் இல்லை. இதுக்கு நமக்கு ஆதாரம் என்ன, ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்துல உங்களுக்கு ஏதாவது சுகம் இருக்கா, ஒண்ணும் இல்லை. சரி, ஏதாவது துக்கமா இருக்கீங்களா, ஒண்ணும் இல்லை. நீங்க இருக்கிறதே தெரியாம நல்லா டீப் ஸ்லீப்ல தூங்கிட்டு இருக்கீங்க, அங்க சுகமும் இல்லை துக்கமும் இல்லை. ஆனா நீங்க விழிச்சுக்கிட்ட உடனே மனசு வந்துடுது, அப்போ உங்களுக்கு சுக துக்கம் வந்துடுது. சரி, விழிக்கவே இல்லை கனவு காண்றீங்க, அங்கே மனசு வந்துடுது, அந்த கனவு மூலமா உங்களுக்கு சுக துக்கம் வந்துடுது. அப்ப மொத்தத்துல உங்களுக்கு சுகம் துக்கம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் இருமைகள் வரணும்னா அங்க மனசு இருக்கணும். ஆனா இருமைகள் இல்லாத நிலை எப்ப இருக்கும்னா, மனம் இல்லாவிட்டால் இருக்காது. அப்ப இங்க இந்த ஸ்லோகம் என்னன்னா, ஒரு முக்கியமான தர்க்க முறையை வந்து பயன்படுத்துது. அதுதான் அன்பய வத்திரேக்கம் அப்படின்னு வேதாந்தம் பேசும். அன்பயம்னா பிரசன்ஸ் எடுத்துக்கலாம், அதாவது இருக்கிறது என்று எடுத்துக்கலாம். வத்திரேக்கம்னா ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை என்று எடுத்துக்கலாம். இப்படிதான் அதுக்கு மீனிங், அதாவது புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்றேன். அப்ப அன்பயம் அப்படின்னா இருக்கும் போது உலகம் அனுபவம் ஆகும், வத்திரேக்கம்னா இல்லாத போது உலகம் மறைஞ்சிடும். அப்ப இந்த மாதிரி அன்பய வத்திரேக்கத்துக்குள்ள எது வந்து போகுது, மனசு வந்து போகுது. அப்ப இந்த நிலை நமக்கு புரிஞ்சிட்டா அப்படி வந்து போகுவதனால்தான் நமக்கு சுக துக்கம் வருது. ஆனா சாஸ்வதமா இருக்கிற ஒரு பொருள் வந்து சுகத்தையும் கொடுக்கறது இல்லை துக்கத்தையும் கொடுக்கறது இல்லை, அது பேலன்ஸ்டா இருக்கு. அப்ப நாம இங்க உண்மையா பேலன்ஸ்டா இருக்கிற நிலையை புடிச்சிட்டா போதும், நமக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, நம்ம எப்பயுமே பேலன்ஸா இருக்கலாம். அப்ப அது எப்படி இங்க சாத்தியம், அதுதான் நம்முடைய இருப்பு, நம்முடைய சுயம், அதுதான் நம்முடைய சைத்தன்யம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டா, இங்க நமக்கு வந்து ஒன்னு பிடிக்கிறேன் ஒன்னு விடுறேன், ஒன்னு வருது ஒன்னு போகுது அப்படிங்கிற இருமைக்கு இடமே இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறாரு. இதுக்கு நிறைய வேதாந்த ஓமானங்கள் அத்தியாசம் அபவாதம் எல்லாம் பார்த்துட்டோம். கௌடபாதருடைய காரிகையில் இதை பத்தி விளக்கங்கள் நிறைய இருக்கு. அப்புறம் நம்ம எளிமையான ஓமானம் வந்து சினிமா நடிகன் அதனுடைய கேரக்டர் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ மீண்டும் மீண்டும் அதையே பார்க்க வேண்டாம். அதனால இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மனசு ஒரு விஷயத்த பிடிச்சதுன்னா அது பந்தத்துக்கு உட்படுது இல்லையா. அந்த பந்தம் ஏன் வருதுன்னா அது பிடிச்சிக்கிறதுனால, என்னுடையது எனது அப்படிங்கிற அபிமானம் வந்ததுனால மனசு அதை பிடிச்சிக்குது. அப்படி பிடிச்ச உடனே பற்று வந்துருது. அப்ப அந்த பற்றின் மூலமா மனதுக்கு என்ன நடக்கும், சுகம் துக்கம் ரெண்டுமே நடக்கும். நீங்க எதை பிடிச்சாலும் சரி, மனசுல எதை பிடிச்சாலோ அது சுக துக்கத்தை கண்டிப்பா கொடுக்கும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், எனக்கு சுகம் துக்கத்தை கொடுக்காத பொருள் இருக்குது, அது என்னுடைய உறவுல இருக்குது, என்னுடைய குழந்தைக்கு எனக்கு சுகம் துக்கம் கொடுக்காது, என்னுடைய மனைவி எனக்கு சுக துக்கம் கொடுக்க மாட்டா, என்னுடைய கணவர் எனக்கு சுக துக்கம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் நிச்சயமா கிடையாது. அவர்கள் மூலமா உங்களுக்கு சுக துக்கம் வரத்தான் செய்யும். அது உங்களுக்கு எவ்வளவு அன்பானவராக இருந்தாலும் அவர் மூலமா சுக துக்கம் வரும். உங்களுக்கு பிடிச்ச பொருள், பயங்கரமான ஒரு பொருள் எனக்கு பிடிக்குதுங்க, இந்த பொருள் இல்லைன்னா நான் இல்லைங்க அப்படின்னு. இப்ப சின்ன குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு டாய் எடுத்து கையில வச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கோம், ஒரு கரடி பொம்மையை கூட எடுத்து கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு இந்த பொருள் இல்லைன்னா நான் இல்லைங்கிற மாதிரி ஒரு பொருளை நீங்க வச்சுக்கிட்டு அதுல அவ்வளவு அந்யோன்யமா அதுல இடத்துல அவ்வளவு ஆர்வமா வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு நாள் அது உங்களுக்கு சுகத்தை கொடுத்தது துக்கத்தை கொடுக்கும். எப்போ அது ரிப்பேர் ஆனாலோ மிஸ் ஆயிட்டாலோ. அப்ப எல்லாமே இந்த உலகத்துல சுகம் துக்கம் அப்படிங்கிற இருமைகளுக்குள்ள இருக்கு. ஆனா இந்த இருமைகளை நீங்க கடக்கணும் அப்படின்னா என்னங்க செய்யணும், எதையுமே பற்றக்கூடாது. எதையாவது பற்றுனா அதுல சுக துக்கம் இருக்கு, எதையும் பற்றாவிட்டால் சுக துக்கம் இல்லை. உங்களுக்கு சுகம் துக்கம் வேண்டாம் அப்படின்னா எதையும் பற்றாம இருக்கணும். எப்படிங்க எதையும் பற்றாம இருக்கிறது, எதையும் பற்றாம இருக்கிறதுக்கு இங்க என்னுடையதுங்கிற அபிமானத்தை விட்டுட்டா போதும், எல்லாம் நானேங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள வந்துட்டா போதும். ஏன்னா சர்வம் பிரம்ம மயம் அப்படின்னு சாஸ்திரம் அதை எடுத்து நமக்கு புரிய வைக்கும்போது, இப்ப நான் இது என்னது என்னுடையதுங்கிற அபிமானத்தை விட்டுட்டா நான் பற்றுவதற்கு அங்க ஒண்ணும் இல்லை இல்லையா. அது எனக்கு வேறாக இருக்குதுங்கிறதுனால தானே நான் பற்ற பாக்குறேன். அது நான் தான் தெரிஞ்ச பிறகு அங்க பற்றுவதற்கு என்ன இருக்கு, அது நான் தான், இது நான் தான், அதுல அங்க அனுபவிக்கிறேன், இங்க இதுல அனுபவிக்கிறேன், அது அப்படி அனுபவம், இங்க இதுல இப்படி அனுபவம், ஓகே ஓகேன்ட்டு நம்ம அதை டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிட்டு அப்படியே பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அப்ப இது மாதிரி நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது இல்லையா, அதுதான் அத்வைதத்தினுடைய ஞானம். அப்ப இங்க பந்தம் வந்து வெளி உலகத்தில் இல்லை, நம்முடைய மனதில் தான் இருக்கிறது. அப்ப மனதை இவ்வாறு நாம் புரிந்து கொண்டு அந்த மனதை கடந்தால் சுக துக்கத்தை கடக்கலாம். இதுதான் அத்வைத வேதாந்தம் கூறுகின்ற நேரடி மார்க்கம் என்று இந்த ஸ்லோகம் 31வது ஸ்லோகம் நிரூபணம் செய்கிறது. அடுத்தது 32. அசத்யபி ச பாக்யார்த்தே ஸ்வப்னாதௌ பத்யதே நரஹா சமாதி சுப்தி முர்ச்சாசு சத்ய பயஸ்மின்ன ந பத்யதே. இங்க என்ன சொல்றாருன்னா, அசத்யபி அப்படின்னா உண்மை இல்லாத வெளிப்பொருளிலும், ஸ்வப்னாத கனவு முதலில் தோன்றுகின்ற பொருட்களிலும் பத்யதே நரக மனிதன் பந்தத்தில் சிக்குகிறான். சமாதி சுக்தி மூர்ச்சா, அதாவது அவன் சமாதி நிலையிலோ ஆழ்ந்த நித்திரையிலோ மயக்கத்திலோ இந்த நிலையை அவன் அடைவதில்லை. அப்பொழுது உண்மையான உலகம் இருந்தாலும் அவனிடத்திலே பந்தம் இல்லை. எப்போ நடக்குது, அதாவது ஒரு மனிதன் வந்து விசய சுகங்களில் சிக்குவதற்கு என்ன காரணம், விழிப்பு நிலை உலகத்துக்கு விவகாரம் காரணம். ஆனா நமக்கு இந்த விசாரணையெல்லாம் நம்ம ஆழ்ந்து விசாரணை பண்ணி பார்த்து நம்ம சமாதி நிலைக்கு போயிட்டாலும் அங்க நமக்கு இந்த மாதிரி சுக துக்கம் இல்லை, அல்லது துசுப்திங்கிற ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டாலும் அங்க நமக்கு சுக துக்கம் இல்லை, அல்லது மூர்ச்சா, மூர்ச்சான்னா மயக்கம் ஆயிட்டீங்க, நீங்க வந்து நல்லாதான் இருந்தீங்க அப்படியே தலை சுத்தி மயங்கி விழுந்துட்டீங்க. அப்ப நீங்க மயங்கி விழுந்ததுக்கு தூக்கம்னு சொல்ல முடியாது, சமாதின்னு சொல்ல முடியாது, மயக்கம். அப்ப அந்த மயக்கத்திலையும் உங்களுக்கு என்ன, உலகம் இல்லை, சுக துக்கம் இல்லை. அப்ப இந்த மூன்று நிலையிலையும் நாம எதை அனுபவமாக்குறோம், சுக துக்கம் இல்லாத நிலையை அனுபவமாக்குறோம். அங்க பந்தம் கூட இல்லை, அங்க எதையாவது பற்றுவோமா, இது என்னது என்னுடைய எதுங்கிற பந்தம் இருக்காங்க அப்படியும் இல்லை. ஏன்னா நம்ம ஆழ்ந்த உறக்கத்திலையும் ஒன்னையும் பிடிக்க மாட்டோம், சமாதி நிலைக்கு போனாலும் ஒன்றும் பிடிக்க மாட்டோம், மயக்கம் போட்டு விழுந்துட்டாலும் ஒன்னையும் பிடிக்க மாட்டோம். அப்ப இந்த புரிதல் உங்களுக்கு வருதான்னு கேட்கிறாரு. வந்தா அப்ப வெளிப்பொருள் வந்து எப்படி நம்ம நடைமுறையில வந்து உண்மை நம்பி ஏமாந்துட்டு இருக்கிறோமோ, அது நம்ம நடைமுறையில உண்மையா இருக்கிற நாமே இந்த மூன்று நிலைக்குள்ள போகும்போது அந்த பொருள்களை நம்மளால பற்ற முடியலையோ, அது மாதிரி கனவு நிலையில கனவு காணுகின்ற வரைக்கும் அந்த விஷயத்தை உண்மை நம்புறோம், ஆனா அது கனவு வாழ்க்கை என்று தெரிஞ்ச பிறகு அதை பற்ற முடியாது, அது இருந்தும் பிரயோஜனம் இல்லைங்கிறது நமக்கு புரியுதோ, அது மாதிரி இங்க எல்லாமே தோற்றம் தான், மனம் கற்பித்து கொண்ட கற்பனைகள் தான். ஆகவே இங்க இரண்டு முக்கிய நிலைகளை ஒப்பிட்டு பார்த்து கனவு ஆழ்ந்த உறக்கம் அல்லது சமாதி அப்படிங்கிற நிலையை நீங்க ஒப்பிட்டு பார்த்து இந்த பொருளுக்கு பற்றுவது மனம் இருந்தா பற்றுதல் வரும், மனம் இல்லாவிட்டால் பற்றுதல் இருக்காது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை புரிய வச்சுட்டார். அப்ப நாம இத சிம்பிளா இப்படி புரிஞ்சுக்கலாம், மைண்டு வந்து நம்ம கிட்ட ஆக்டிவேட்டா இருக்குன்னா நம்ம எதையாவது பற்றிக்கிட்டே இருப்போம், அப்ப நம்ம கிட்ட இருமைகள் இருக்கும். நம்ம கான்சியஸ்னஸா மாறிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட பற்றுதல் இருக்காது, எல்லாம் நானே அப்படின்னு புரிஞ்சு போயிடும். அப்பவும் இந்த உடம்பு மனசு விவகாரம் பண்ணோம், ஆனா அந்த விவகாரம் அபிமானம் இல்லாம நடக்கும். இதை நான் செய்கிறேன்ங்கிற அபிமானம் இருக்காது, இதை செஞ்சா எனக்கு என்ன பெனிஃபிட்னுங்கிற எதிர்பார்ப்பு இருக்காது, அப்படியே ஒரு நியூட்ரலா இருக்கும். ஆனாலும் இந்த உடம்பு மனசு இயங்கும், ஏன்னா இயக்கத்துல அந்த ரித்தம்ல அது வேலை செய்யணும் இல்லையா, ஈஸ்வர நியதிக்குள்ள அது இயங்கி தான் ஆகணும். அதனுடைய நிமித்தம் அது எதுக்காக வந்திருக்கிறோம் அந்த வேலையை அது செய்யும், அது தானா நடக்கும். அதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தா போதும். நீங்க அனுமதி கொடுக்காம மீண்டும் மீண்டும் மைண்டுக்குள்ள போய் அதை பண்றேன் இதை பண்றேன்ட்டு மாத்தி மாத்தி செய்ய போய் தான் உங்களுக்கு சுக தூக்கம் வருது. அப்படி சுக தூக்கம் வராம நீங்க நியூட்ரலா இருந்து இந்த உலகத்தை கையாள கத்துக்கிட்டீங்கன்னா இதே பாடி மைண்டு வந்து இந்த உலகத்துல மீண்டும் விவகாரம் பண்ணும். ஞானிகளும் இந்த உலகத்தில் விவகாரம் பண்ணுவாங்க. என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டிங்கன்னா அவங்க பிரித்து பார்க்க மாட்டாங்க, இனிமேல் இது பிரவிற்த்தி இது நிவிற்த்தி, இது உயர்ந்தது இது தாழ்ந்தது, இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு என்ன வேலை வருதோ அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் கைவல்லி நவநீதம் சொல்லும், ஒரு ஞானி வந்து வியாபாரம் பண்ணுவான், என்ன தொழில் வேணால் செய்வான், ஆனா அவன் அதுக்கெல்லாம் பாதிக்கப்பட மாட்டான் அப்படின்னு கைவல்லி நவநீதத்துல ஒரு செயல் இருக்கு. அப்போ ஒரு ஞானி ஆயிட்ட பிறகு அவன் தொழில் பண்ணலாமா அப்படின்னா அவன் எங்க பண்றான், அந்த பாடி மைண்டு பண்ணுது. அவன் வந்து அந்த பிரவருத்தின்னு அதை பார்க்க மாட்டான், அல்லது நான் இதை விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன் அதனால நான் ஆன்மீகவாதி ஆயிட்டேன்னு காட்டிக்க மாட்டான். இப்ப யாரெல்லாம் இந்த டுவாலிட்டிக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க தான் தன்னை ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் யாரெல்லாம் டுவாலிட்டிக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க தான் என்ன சாதாரண மனிதர்கள் என்று சினிமாவுக்கு போயிட்டு இருப்பாங்க. டிஃபரன்ஸ் என்னன்னா சினிமாவுக்கு போறவனுக்கு சினிமா சந்தோஷத்தை கொடுக்குது, கோயிலுக்கு போறவனுக்கு கோயில் சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா ரெண்டு பேருமே இருமைகள்ல தான் இருக்காங்க. ஆனா உண்மையான ஆன்மீகம்ங்கிறது என்னன்னா கோயிலும் இல்லை இங்க சினிமாவும் இல்லை, எது வந்தாலும் அது ஓகே அப்படின்னு பேலன்ஸா எடுத்துக்கிறான் பாருங்க, அவன் தான் ஞானி. அவனுக்கு வந்து கோயிலுக்கு போறதுனால சுகம் வருமா சினிமாவுக்கு போறதுனால துக்கம் வருமா அப்படின்னு நினைச்சான்னா அவன் ஞானியா இருப்பானா? அப்படி ஞானியா இருக்க முடியாது. இப்போ நிறைய பேர் இந்த அத்வைத வேதாந்தம் படிச்சுட்டு சினிமாக்கள்லாம் நான் போக மாட்டேங்க கோயிலுக்கு தான் போகணும், ஏன்னா நான் படித்தது அத்வைத வேதாந்தம் இல்லையா, ஆன்மீக விஷயத்தை படிச்சுட்டு நம்ம கண்டபடிலாம் வாழக்கூடாது, அதனால நான் கோயிலுக்கு மட்டும்தான் போவேன் சினிமாவுக்கு போக மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அங்கே இருமைகள் இருக்கே, அப்போ நீங்கள் என்ன அத்வைத வேதாந்தம் படித்து புரிஞ்சுட்டீங்க, அப்போ டெவலப் ஆக மாட்டீங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அல்லது புரியாமல் ஒருத்தர் கோயிலுக்கு போகிறத வச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லை, ஏன்னா அவன் தான் புரியல கோயிலுக்கு போறான், நீங்க புரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா உங்களுக்கு அந்த விஷயம் வந்து பரோட்ச ஞானமா இருக்கிறதுனால. அதனால இங்க எதுக்காக இதை கம்பாரிசன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒன்றை விட்டு விட்டு நான் தெய்வீக வழியில போறேன்னு சொல்ல மாட்டான், நான் இந்த உலகத்துல விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே ஐயையோ என்னை கொண்டு வந்து வேலை செய்ய விட்டுட்டீங்களே அப்படின்னு கஷ்டப்படவும் மாட்டான். ஏன்னா அவனுக்கு ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண தெரியும், ஏன்னா அது இந்த உடலுக்கும் மனசுக்கு உண்டான நியதியில அந்த இயக்கம் இருக்கு. அது எதுக்காக வந்திருக்கு? அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த உடம்பு மனசும், அதன் மூலமா இந்த உலகத்துக்கு ஏதோ காரியம் நடக்குது. அது இந்த காரியம் செஞ்சா என்ன அந்த காரியம் செஞ்சாங்க, அந்த விவகாரத்துல அது இருக்கணும் அந்த உடம்பு மனசு இருக்கிற வரைக்கும். அதை நான் செய்யல அப்படிங்கிற தெளிவு ஞானி இடத்துல இருக்கும். அதனால ஞானி என்ன வேணா செய்வான், என்ன தொழில் வேணா செய்வான், அதனால அவன் பாதிக்கப்பட மாட்டான். அப்ப அப்படி புரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியும் வாழ்க்கையை. அப்படி பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிட்டீங்கன்னா உண்மையா ஆத்மாவுக்கு வந்து அந்த மாதிரி பேதமை இல்லை, அபேத நிலையில இருக்காது, அதுதான் நம்முடைய ரியாலிட்டி நம்முடைய சுயம். ஆனா அது பிரகாசிக்கிற ஊடகமா இந்த பாடி மைண்டு நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது புரிஞ்சிடும். புரிஞ்ச பிறகு இந்த நல்லா பவர்ஃபுல்லா இந்த பாடி மைண்டை யூஸ் பண்ணி நல்லா ஒர்க் பண்ண வைக்கலாமே அப்படின்னு இன்னும் பிரயோஜனமா இந்த உலகத்துக்காக ஓட வைக்கலாம், உழைக்கலாம். இப்ப நம்ம ஒரு மெஷின் வச்சிருக்கோம், அந்த மெஷினுடைய பர்பஸ் தெரியாம கண்டபடி பயன்படுத்திட்டு இருந்தோம், இப்ப அதனுடைய பர்பஸ் தெரிஞ்சிடுச்சு, அப்ப நல்லா ஓவராயிலிங் பண்ணி கிளீன் பண்ணி அதை சர்வீஸ் பண்ணி இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு இன்னும் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணலாம், இன்னும் நிறைய சர்வீஸ் பண்ணலாம், சேல்ஸ் பண்ணலாம், இப்படி கொண்டு போகிறோம் இல்லையா. அதே கான்செப்ட் தான் இந்த பாடி மைண்டும். இந்த பாடி மைண்டை இவ்வளோ நாள் தெரியாமல் நீங்கள் வந்து இது எதுக்கும் பிரயோஜனமற்றது, உதவாக்கற லாய்க்கப்படாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தவறான புரிதல் இருந்திருக்கலாம். அல்லது இந்த பாடி மைண்டு தான் எனக்கு முக்கியம், இது விட்டா நான் இல்லை அப்படின்ட்டு இதை ஆராதனை பண்ணி போற்றி இருக்கலாம். இது ரெண்டுமே இருமைகள் தான். ஏன்னா அத்வைத வேதாந்தத்துக்குள்ள வந்த பிறகு இந்த உடல் நான் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால இந்த உடம்பை நான் கழட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. உடலை கழட்டி விட்டுட்டேன்னு சொன்னாலே உடல் அபிமானம் இருக்கிறதா தானப்பா கழட்டி விட்டேன்னு நம்ம கேள்வி கேட்போம். அதனால உடலை பற்றாமல் மனதை பற்றாமல் அந்த சுய அறிவில் நிற்க முடியும்னா அவன் ஞானி. அப்ப அந்த நிலைக்கு நம்ம எப்படி போறது? அதுதான் மைண்டினுடைய அப்டேஷன். மைண்டு வந்து நல்ல புரிதலுக்கு வந்துருச்சுன்னா அந்த அறிவா பிரகாசிக்கும். இந்த பாடி மைண்டை வச்சே உலகத்துக்கு நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு கொடுத்துரும். அது விஞ்ஞான ரீதியாகவும் கண்டுபிடிக்கலாம், மெய்ஞான ரீதியாகவும் கண்டுபிடிக்கலாம். நல்ல ஞான நிலையில வந்த ஒருத்தர் வந்து சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு கொடுக்கலாம், அல்லது சாஸ்திர சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நூலை எழுதி இந்த உலகத்துக்கு கொடுக்கலாம். எப்படி வேணா நடக்கலாம். அப்ப நம்ம சாஸ்திர சம்பந்தப்பட்ட நூலை எழுதிட்டதுனால ஒரு மெய்ஞானின்னு சொல்றோம், சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு நூலை எழுதிட்டதுனால ஒரு விஞ்ஞானின்னு சொல்றோம். ஆனா ரெண்டுமே அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் வெளிப்படுது. அதை விஞ்ஞானி மெய்ஞானி என்று பிரித்து பார்ப்பது நம்முடைய மனோபாவம் தான் அப்படிங்கறத நமக்கு புரிஞ்சுட்டா போதும். நாம இங்க பிரிச்சு பாக்குறத முதல்ல விட்டுடணும். நம்ம மூலமா என்ன வேணா நடக்கலாம்ல, அது நீங்க உலக காரியமா ஏன் பார்க்கணும்? நிறைய பேர் இந்த ஆன்மீக பாடங்கள்ல படிச்சுட்டு வேலைக்கு போறது இல்ல, வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கிறது. போன வாரம் கூட என்ன ஒருத்தர் பார்க்க வந்தாரு, சும்மா வெட்டியா சுத்திக்கிட்டு. எப்போ கிட்டத்தட்ட ஒரு நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சியில பார்த்தேன். பொள்ளாச்சியில பார்க்கும்போது ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாரு. என்ன பார்த்துட்டு, சாமி எங்க போறீங்கன்னாரு. நான் இந்த மாதிரி இன்னொரு சாமிஜியை பார்க்க போறேன், நானும் வரேங்க, என்ன கூட்டு போங்க, நானும் அந்த சாமிஜியை பாக்குறேன்னாரு. அவர் யாருன்னே தெரியாது, சரி ஒரு ஆர்வமா கேட்கிறாருன்ட்டு நான் அவரை டூ வீலர்ல உட்கார வச்சுக்கிட்டு அந்த சாமிஜி கிட்ட கொண்டு போய் விட்டேன். அவரை பார்த்த உடனே, அந்த சாமிஜி, இவரா, இவரை எங்கேயா கூப்பிட்டு வந்தீங்க, இவர் ஏற்கனவே இப்படிதான் பல இடத்துல சுத்திட்டு இருப்பாரு, இவர் எதுக்குமே லாக்கிப்பட மாட்டாரு, இவர் இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவரு அன்னைக்கே சொன்னாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷம் கழிச்சு முந்தா நேத்து வேற ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாரு. அவரை உங்களை பார்க்கணும்னு சொன்னாருங்க, நான் கூப்பிட்டு வந்தேன். அவரை பார்த்த உடனே நான் என்னங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பாத்தீங்களா, ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். தெரியலீங்களே, உங்களை எங்க பாத்தேன்னாரு. இந்த மாதிரி டூ வீலர்ல உங்களை கூப்பிட்டு போனேன் அப்படின்னு. அப்படியா, அவரா, நீங்க என்னங்க உங்க இவ்வளவு தூரம் மாறிட்டீங்க, உங்களுக்கு அடையாளமே தெரியலனாரு. ஏன், வயசாயிட்டு அவர் உடம்பு மறத்தானே செய்யும், அவர் இப்படி அடையாளம் தெரியும், அப்படியே இருப்பேன் நான். அதனால நீ இன்னும் தேடுறத நிறுத்தல, இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிற, ஆக மொத்தம் நீ தேட மாட்டேன்னு சொல்லி நான் திருப்பி அனுப்பிச்சேன்டால. ஏன்னா இப்படியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் வந்து, இப்படியே அந்த சாமியார் இந்த சாமியாரு, இன்னும் யார் என்ன சொல்றா, இவர் என்ன சொல்றாரு. ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு இங்க ஏதோ கோயம்புத்தூர்ல ஒரு சாமியார் இருக்காராமா, அவர் என்ன சொல்றாராமா, அவரை பார்க்கலான்னு தேடிட்டு என்ன பார்க்க வந்திருக்காரு. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே தேடிக்கிட்டு இருந்தாரு. எதுக்கு இது சொல்றேன், இப்படிதான் மைண்டுங்க, தேடிக்கிட்டே இருக்கும், எதையாவது பிடிச்சுக்கிட்டே இருக்கும், பிடிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் மனசுக்கு பிடிச்சமான விஷயம். ஆனா இங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நம்ம தேடுறதை நிறுத்தினா போதும். அது தேடும் பொருள் எதுவோ அது நீதான் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி காட்டினத நம்ம உண்மையா எடுத்துக்கிட்டோம்னா வெளியே போய் அடையிறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, எல்லாம் எனக்குள்ள இருக்கு. அப்போ என்னுடைய இருப்புனால் இங்க எல்லாம் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அழகா இந்த உடம்ப, இந்த மனசை, இந்த உலகத்துக்காக என்ன செய்ய முடியுமோ அதுக்கு பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வேற என்ன செய்ய முடியும்? அப்போ அது ஈஸ்வர காரியமா மாறிடும். அப்போ அழகா செயல் நடக்கும். அந்த செயலுடைய பலாபலன்ல எனக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது, அதனால எனக்கு என்ன பெனிஃபிட்ங்கிற அந்த மனோபாவம் இல்லை, அப்படியே நிகழ்வுல பயணிக்க வேண்டியதுதான். ஆனந்தமா இருக்கும் அந்த நிலைப்பாடு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த பகவத்கீதை வந்து கர்ம யோகம்னு சொல்லுது. அப்ப அப்படி புரிஞ்சுக்குங்க. அப்ப இங்க பந்தம் வந்து பொருளால் வருவது கிடையாது, மனதினால் வருகிறது என்று இந்த ஸ்லோகம் நிரூபணம் பண்ணுது. அப்ப இன்றைக்கு நம்ம 32வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்வோம். அப்புறம் நாளைக்கு 33, 34 எல்லாம் போகும்போது நான் அந்த புத்த மதத்தினுடைய தன்மையில மிகப்பெரிய ரெண்டு புத்த பிச்சுகள் வந்தாங்க, அவங்க உருவாக்கின ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதை தான் ஜே கிருஷ்ணமூர்த்தி ஓஷோலாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பேர் வந்து விஞ்ஞானவாதம் அப்படின்னு ஒரு பெரிய டாபிக். அது இங்கிலீஷ் எழுதியிருக்கு, புக்கு நிறைய இருக்கு, தமிழ்லலாம் அந்த நூலே கிடையாது. ஆனால் அவங்க புத்த சம்மந்தப்பட்ட மத குருமார்கள் இடத்துல தான் அந்த சப்ஜெக்ட் புறா ஸ்ப்ரெட் ஆகும். அது நம்ம இந்தியாவில் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகலை, வெளிநாடுகளில் இந்தோனேசியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் புத்த மதத்தை தழுவியவர்கள்லாம் அதை பிடிச்சிக்குவாங்க. அதுலேருந்து தான் ஓசோ எடுப்பாரு, ஜெய கிருஷ்ணமூர்த்தி எடுப்பாரு, இவங்கெல்லாம் எடுப்பாங்க. புத்த மதத்தை தோற்றுவித்த புத்தர் வந்த வழியில் வந்தவங்க இவங்க. ஏன் வந்து புத்த மதத்தை இப்படி பிரித்தாங்க? ஹீனயானம் மகாயானம்னு ரெண்டு விதமாக புத்த மதத்தை பிரிச்சுட்டாங்க. அப்புறம் அந்த புத்த மதத்தில் மனதை பற்றி ஏன் இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த விஷயங்கள் வந்து விரிவாக பேசும். அது புத்த மதம் சார்ந்த ஒரு சாஸ்திரம் தான். ஆனால் நான் அதை ஏன் உங்களுக்கு இங்கே எடுத்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது கம்பேரிசன், அத்வைதத்துக்கும் மற்ற விஷயங்களுக்கும் உள்ள விரிவை நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அத்வைதத்துக்கு ஈக்குவலாக அவங்க விஷயத்தை கொடுப்பாங்க, அவ்வளோ எக்ஸலண்டாக இருக்கும். ஆனாலும் ஒரு இடத்துல சறுக்குவாங்க, எல்லாம் மனசு தான் பாங்க, அருமை அருமை போனாமலும் மனசு தான். ஆனால் அந்த மனம்ங்கிறது நம்ம அத்வைத வேதாந்த கடைசியில் என்ன சொல்லுது, அதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் பாங்குது. ஏன்னா சப்ஜெக்டே ஆத்மாப்பா, நீ ஏன் ஆப்ஜெக்டை போய் பிடிக்கிற, சப்ஜெக்டுக்கு வா. ஆப்ஜெக்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து இருக்கிற வரைக்கும் தானே உலகம். ஆனால் சப்ஜெக்ட் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கு, அதுதான் மெயின். அதை பிடிச்சிட்டா எல்லாம் அதன் அதிஷ்டானத்தில் வரும் போகும். அப்போ அதுதான் நான் அப்படின்னு நம்மளை உணர்வது தான் அத்வைதம். அப்போ இந்த டிஃப்ரென்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம், அது நாளை வகுப்பில் பார்ப்போம். இன்றைக்கு நேரம் கருதி நான் வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.